The Oddball, this message by Brother William Marion Branham was delivered on Sunday evening, June 14, 1964 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. வினோதமானவன் இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1964 வருடம் ஜூன் மாதம் 14 தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது.
Let's remain standing just a moment.
நாம் சற்று நேரம் நின்ற வண்ணமாக இருப்போமாக.
Precious Lord, we come to thy divine presence again by the way of prayer.
விலையேறப்பட்ட கர்த்தாவே, ஜெபத்தின் மூலம் நாங்கள் மறுபடியும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் வந்து
first to give thanks for all that you have done for us and for the great love in our heart for thee and thy word.
எங்களுக்காக நீர் செய்திருக்கிற எல்லாவற்றுக்காகவும் எங்கள் இதயத்தில் உமக்காகவும் உமது வார்த்தைக்காகவும் நாங்கள் கொண்டுள்ள பெரிதான அன்பிற்காகவும் முதலாவதாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Lord, these people tonight that I love with all my heart.
கர்த்தாவே, என் முழு இதயத்தோடு நான் நேசிக்கும் இந்த ஜனங்கள் இன்றிரவு.
They have sacrificed and come to sit in a hot room and want more because they love thy word.
உம்முடைய வார்த்தையை நேசிக்கின்றபடியால் அவர்கள் வந்து இந்த உஷ்ணமான அறையில் உட்காரும்படியான தியாகம் செய்துள்ளனர்.
And we come to pray for the sick tonight, Lord, and the needy.
கர்த்தாவே, வியாதியஸ்தர்க்காகவும் தேவையுள்ளோருக்காகவும் ஜெபிக்க இன்றிரவு நாங்கள் வந்திருக்கிறோம்.
May there not be a feeble person in our midst at the end of this service.
இந்த ஆராதனையின் முடிவில் பலவீனமுள்ளவர் ஒருவரும் எங்கள் மத்தியில் இல்லாதிருப்பார்களாக.
Reward them for their faithfulness, Lord.
கர்த்தாவே, அவர்களுடைய விசுவாசத்திற்கேற்ற பலனை அவர்களுக்கு அளிப்பீராக.
Speak to us through thy word and strengthen us, Lord. As we go bearing the reproach.
கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களிடம் பேசி நாங்கள் நிந்தையை சுமந்து செல்வதற்கென்று எங்களை பலப்படுத்துவீராக.
What a privilege to do this. We ask in Jesus' name, Amen.
இதை செய்வது என்ன ஒரு சிலாகியம். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன்.
Be seated.
அமரலாம்.
Could not find words, of course, to express my gratitude towards a group of people like this that would come and sit in this building.
இந்த கட்டடத்தில் வந்து அமர்ந்துள்ள இப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்களுக்கு என் நன்றியை வெளிப்படுத்திக் கூற நிச்சயமாகவே என்னால் வார்த்தைகளை கண்டறிய முடியவில்லை.
I want to say that tomorrow we're going to go to over to Topeka, Kansas for the next meeting.
நான் கூற விரும்புவது, அதாவது நாளை அடுத்த கூட்டத்திற்காக நாங்கள் கான்சாஸ் பட்டணத்தில் உள்ள டோபிகாவுக்கு செல்லவிருக்கிறோம்.
That'll end up the following Sunday.
அந்த கூட்டம் வருகின்ற ஞாயிறன்று முடிவு பெறும்.
Then we go from there to Philadelphia.
அதன் பிறகு நாங்கள் அங்கிருந்து பிலடெல்பியாவுக்கு செல்கிறோம்.
And now we're supposed to be going overseas, over to Kenya and Tanzania and Uganda, in the tribes in there.
இப்பொழுது நாங்கள் வெளிநாடுகளுக்கு கென்யா, டாங்கனியா மற்றும் உகாண்டாவில் உள்ள பழங்குடி மக்களிடத்திற்கு போக
உத்தேசித்துள்ளோம்.
அங்குள்ள மாவுமாஸ் என்னும் பழங்குடியினரால் ஒரு சிறு கிளர்ச்சி இப்பொழுது அவர்களுக்கு உண்டாகியுள்ளது.
I can't get in as a missionary, but I'm going to try to get in as a hunter.
ஒரு மிஷினரி என்னும் முறையில் அங்கு நான் செல்ல முடியாது, ஆனால் ஒரு வேட்டைக்காரன் என்னும் முறையில் அங்கு செல்ல நான் முயற்சி செய்யப் போகிறேன்.
Go in and they're fixing up.
உள்ளே செல்ல அவர்கள் ஒழுங்கு செய்து வருகின்றனர்.
Usually I go in as a missionary and go hunting. This time I'm going as to go hunting to be a missionary.
வழக்கமாக நான் மிஷினரி என்னும் முறையில் உள்ளே சென்று வேட்டைக்கு செல்வதுண்டு. ஆனால் இம்முறை நான் வேட்டைக்காக உள்ளே சென்று ஒரு மிஷினரியாக இருப்பேன்.
So there any way to get in there to them.
எனவே அங்கே எந்த வழியிலாவது அவர்களிடம் செல்ல வேண்டும்.
And brother Matson Bose is there on the job trying to get me in to fix a safari that I come in to go hunting.
சகோதரன் மாட்சன் போஸ் என்னை உள்ளே கொண்டு வர முயற்சிக்கும் படியில் ஈடுபட்டு வேட்டைக்கு செல்லும்படி உள்ளே நான் செல்ல ஒரு வேட்டை பயண திட்டத்தை ஆயத்தப்படுத்த போகிறார்.
Well, then I come in on this safari, then he's going to say, our brother Branham is in the land.
பாருங்கள், ஆகையால் நான் இந்த பயணத்தின் பேரில் அங்கு செல்வேன். அப்பொழுது அவர் தூதரகத்துக்கு சென்று, நம்முடைய சகோதரன் பிரணாம் இப்பொழுது இந்த தேசத்தில் இருக்கிறபடியால் இங்கு நாங்கள் ஒரு சிறு கூட்டம் நடத்தினால் பரவாயில்லையா என்று கேட்கப் போகிறார். புரிகிறதா?
That gets started and just keep it rolling.
அது கூட்டங்களை தொடர்ச்சியாக அப்பொழுது துவக்குவதாயிருக்கும்.
So we don't know where this going to be. We're going to be able to do that or not. We're trying.
எனவே நாங்கள் அவ்வாறு அதை செய்ய முடியுமா அல்லது இல்லையா என்பதும் எங்களுக்கு தெரியாது. அவ்வாறு இருக்க நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
And I've asked the Lord if something happens that he can't.
அவரால் அனுமதி பெற முடியாமற் போனால் அப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் கேட்டுள்ளதோ,
Then it'll be a sign to me that I'm to come back here to Jeffersonville and preach the seven trumpets along July or August, somewhere along in there.
அப்பொழுது நான் திரும்ப ஜெஃபர்சன்வில்லுக்கு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் திரும்பி வந்து ஏழு எக்காலங்களின் பேரில் அங்கெங்கோ பிரசங்கம் செய்ய அது ஒரு அடையாளமாக இருக்கும் என்பதேயாகும்.
And then if we do, we're seeing today, we're going to try to get this school room here that's air conditioned because it'd be real nice and cool.
அப்படி என்னால் செய்யக்கூடுமானால் நாங்கள் இன்றைக்கு காண்கிற, அதாவது நாங்கள் இங்கு குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ள இந்த பள்ளிக்கூட அறையை பெற முயற்சிக்க போகிறோம். ஏனெனில் அது உண்மையிலேயே நன்றாகவும் குளுமையாகவும் இருக்கும். அது 1500 இருக்கைகளை
கொண்டது.
அது குளிர்சாதன வசதி செய்யப்பட்டதாய் உள்ளது. ஒரு புத்தம் புதிய இடம். கிட்டத்தட்ட இதை விட 5 சதுர அளவு பெரியதாகும்.
And one time we asked for it and they wouldn't let us have it.
ஒரு முறை நாங்கள் அதை கேட்டபோது அவர்கள் அதை நாங்கள் எடுக்க மறுத்து விட்டனர்.
And the man that wouldn't let us have it was thrown off the board.
நமக்கு அதை கொடுக்க மறுத்த அந்த மனிதன் நிர்வாக குழுவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்.
So now the man that's on there now says we can have it anytime we want it.
எனவே இப்பொழுது உள்ள மனிதனோ நமக்கு அது தேவைப்படுகிற எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிறார்.
So we are very happy to get it.
எனவே அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் மிக்க மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோம்.
And so we may be able to get that now and sometime in July and have
இப்பொழுது அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜூலை மாதத்தில் எப்பொழுதாவது.
How many would be praying if the Lord's will now if something turns us down?
இப்பொழுது கர்த்தருடைய சித்தத்துக்காக எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் எங்களுக்கு அனுமதி அளிக்கப்படாவிட்டால்?
You know, I like Arizona. It's a wonderful country. I've always longed to be there.
எனக்கு அரிசோனா பிடிக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது அற்புதமான ஒரு பிரதேசம். அங்கு தங்க நான் எப்பொழுதும் விரும்பியது உண்டு.
If you push it up a little bit, Brother Ben, if you will, if it's oh, the, yes, if, yes.
சகோதரன் பென், நீங்கள் அதை சற்று மேலே தள்ளினால், நீங்கள் அவ்வாறு செய்தால், அது ஓ, அது ஆமையா, ஆம்.
Whoever who's on it, step it up just a little bit, cause coming back out of that real.
அங்குள்ள யாராகிலும் ஒலியை சற்று அதிகமாக்குங்கள். ஏனெனில் நான் அங்கே அப்படிப்பட்ட நிலையிலிருந்து வரும்போது
என்ன
சொல்லுகிறீர்கள்? ஓ, அது ஒலி நடாக்களுக்குரியது. ஓ, மற்ற ஒன்று இங்கு மேலே உள்ளது. நான் வருந்துகிறேன். சரி சகோதரன் பென்.
So coming back from Arizona, coming in here, it makes me just a little bit hoarse because of change in climate.
அரிசோனாவிலிருந்து வருகையில் இங்கு வருகையில் சீதோஷ்ண நிலையில் மாறுதல் உள்ள காரணத்தால் என் தொண்டை சிறிது கரகரப்பாகி விடுகிறது.
Here we have about 87 to 90 and sometimes 100% humidity.
இங்கு நமக்கு ஈரத்தன்மை கிட்டத்தட்ட 87 முதல் 90 வரைக்கும் சில நேரங்களில் 100% எட்டி விடுகிறது.
And there it gets to zero and then sometimes on an average 1/20 of 1% humidity.
ஆனால் அங்கு ஈரத்தன்மை பூஜ்ஜியம். சில சமயங்களில் சராசரி 1% 1/20 உள்ளது.
You're just living under an oxygen tent.
நீங்கள் பிராணவாயு கூடாரத்தில் தங்கியிருப்பது போல இருக்கிறீர்கள்.
And then come out from under that to here, you know what a great difference it makes in you.
அங்கிருந்து நீங்கள் இங்கு வரும்போது அது எப்படிப்பட்ட வித்தியாசத்தை உங்களில் உண்டாக்கி விடுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
So it does bother you in the voice and so forth.
எனவே அது உங்கள் குரலை தொல்லைப்படுத்தி விடுகிறது.
What was that, if you will, Brother Ben? I made a mistake and pulled up.
சகோதரன் பென், அதை முன்பிருந்த இடத்துக்கு நீங்கள் விரும்பினால் எடுத்து விடுங்கள். நான் தூர தள்ளினதினால் தவறு செய்து
விட்டேன்.
நான் அங்கு இருந்தது என்று நினைத்தேன். ஆனால் இங்குதான் அவர்கள் ஒலியை
பெருக்குகின்றனர்.
நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களை நான் நிச்சயம் மெச்சுகிறேன்.
Billy was telling me Somebody brought us a basket of peaches and just little gifts that you I just can't thank you enough.
யாரோ ஒருவர் ஒரு கூடை பீச் பழங்களை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்ததாக பில்லி என்னிடம் கூறிக்கொண்டிருந்தான். நீங்கள் அளிக்கும் சிறு வெகுமதிகள் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிக்க இயலாது.
I don't know how to do it.
அதை எப்படி செய்வதென்று எனக்கு தெரியவில்லை.
I feel so unworthy to take things like that from you.
அப்படிப்பட்ட வெகுமதிகளை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள நான் மிகவும் தகுதியற்றவர் என்று உணர்கிறேன்.
I pray God will bless you, and I know he will.
தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர் ஆசீர்வதிப்பார் என்று நான் அறிவேன்.
For he said, in so much as you do unto the least of these, you have done it to me.
ஏனெனில் அவர் மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ளார்.
And God will bless you, I am sure.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன்.
And Arizona being such a nice country, there's one thing that I miss at you all.
அரிசோனா பேர்பட்ட ஒரு அருமையான பிரதேசம். ஆனால் ஒன்றை மாத்திரம் அங்கு நான் இழந்தவனாயிருக்கிறேன். அது உங்கள் எல்லோரையுமே.
I miss you all.
அது உண்மை. நான் உங்கள் எல்லோரையும் காண முடியாமல் தவிக்கிறேன்.
I don't care where I go. It isn't you.
நான் எங்கு சென்ற போதிலும் உங்களை போன்றவர்கள் எனக்கு கிடைக்காது.
I have friends everywhere around the world. But it isn't you all.
எனக்கு உலகம் முழுவதிலும் நண்பர்கள் உள்ளனர். ஆனால் உங்களை போன்றவர்கள் எனக்கு கிடைப்பது அரிது.
There's something about this little group that just I don't know.
இந்த சிறு கூட்ட ஜனங்களிடம் விசேஷமான ஒன்று உண்டு. என்னவென்று எனக்கு தெரியவில்லை.
I think about them.
நான் எப்பொழுதுமே உங்களை குறித்து நினைக்கிறேன்.
And Tucson, it's a tourist city, you know, and the churches are pulling, you know, it's kind of hard.
Tucson, அது சுற்றுலாவினரின் பட்டணம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கு சபைகள் ஒன்றுக்கொன்று தங்கள் பக்கம் எடுத்துக் கொள்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். அது ஒரு விதமான கடினமாய் உள்ளது.
Not very spiritual.
அவை மிகவும் ஆவிக்குரியதாய் இல்லை.
And because this competition is very strong and it makes it hard.
ஏனெனில் அவர்களிடையே போட்டி மிகவும் பலமாய் உள்ளது. அது ஒருவித கடினமாய் உள்ளது.
If I could have all of you all plus the church then live out there, I guess it'd be all right. See?
நான் உங்கள் எல்லோரையும் மற்றும் சபையையும் பெற்று அங்கு வாழ முடிந்தால் நலமாயிருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். புரிகின்றதா?
But I suppose as long as it stays the church and you all still coming, I'll still be here until Jesus comes.
ஆனால் இங்கு ஒரு சபையாக நீங்கள் எல்லோரும் இந்த சபைக்கு வந்து கொண்டிருப்பீர்களானால் இயேசு வரும் வரைக்கும் இது இங்கு நிலைத்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன்.
So pray for me as I said a while ago.
நான் சற்று முன்பு கூறினது போல எனக்காக ஜெபியுங்கள்.
Don't mean to repeat it, but when I get before you, I get nervous and I get melancholy and sentimental and temperamental too.
நான் அதை திரும்ப திரும்ப கூற விரும்பவில்லை. ஆனால் உங்கள் முன்னிலையில் நான் வரும்போது எனக்கு பயம் ஏற்படுகிறது. நான் துக்கமடைந்து உணர்ச்சி வசப்பட்டு எளிதில் கோபமடைந்து விடுகிறேன்.
I am not to begin with, so it makes me all tore up inside.
நான் ஏற்கனவே அப்படிப்பட்டவன். எனவே நான் அது என் உள்ளத்திற்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது.
But to know that wherever I can go, I have a group on earth that I know of that sticks by me like this group.
ஆனால் நான் எங்கு சென்ற போதிலும் என்னுடன் இணைந்திருக்கும் இந்த குழுவைப் போல் வேறெந்த குழுவும் இல்லை என்பதை நான் அறிவேன்.
May God let us be so inseparable that in the kingdom that is to come, may we be there together. My prayer.
தேவன் நம்மை இணைப்பிரியாதவர்களாக்கி வரப்போகும் ராஜ்யத்திலும் நாம் இணைப்பிரியாதவர்களாக இருக்கும்படிக்கு அருள்வாராக என்பதே என் ஜெபமாய் உள்ளது.
Sitting at the door talking to Bill Dow just a moment ago for leading someone back to Christ again in the other room.
வேறு அறையில் ஒருவரை கிறிஸ்துவிடம் வழிநடத்துவதற்கு சற்று முன்பு நான் கதவண்டையில் அமர்ந்து பில் டேவிடம் பேசிக் கொண்டிருந்தேன்.
But sitting there talking to him, 91 years old.
ஆனால் அங்கு அமர்ந்து அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவருக்கு 91 வயது.
He said, I'm getting weak. My eyes are not like they should be.
அவர், நான் பலவீனமடைந்து வருகிறேன். என் கண்களுக்கு முன்பு போல் பார்வை இல்லை என்றார்.
I think a couple of years ago I come to him when he had a complete heart failure and heart block. He was dying.
சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு மாரடைப்பும் இருதயத்தில் இரத்த ஓட்டத் தடையும் ஏற்பட்டு அவர் மரண தருவாயில் இருந்தபோது நான் அவரிடம் சென்றேன்.
And the very doctor that was doctoring it said he couldn't get well, the doctor's dead.
அவருக்கு சிகிச்சை அளித்து அவர் குணமாக முடியாது என்று கூறின மருத்துவர் இப்பொழுது மரித்து விட்டார். ஆனால் 91 வயதான பில்டவ் இங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதை பாருங்கள்.
I said, Bill, you're no more use in the earth as far as working and things like that.
நான் அவரிடம், பில், பணி செய்வதை பொறுத்தவரையில் உம்மாலி உலகில் உபயோகமா இருக்க முடியாது.
But I'm asking this, God give you strength because you love the meeting so well.
ஆனால் தேவன் உமக்கு பலத்தை அளிப்பாராக என்று நான் அவரிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் உமக்கு இந்த கூட்டங்கள் மிகவும் பிரியம் என்றேன்.
That 91-year-old man crosses the nation in an automobile. Hot, dry, cold, indifference, anything it is, to hear the word.
91 வயதான இவர் உஷ்ணம், உலர்ந்த நிலை, குளிர்ந்த நிலை, சிரமம் எதையுமே பொருட்படுத்தாமல் மோட்டார் வாகனத்தில் நாடு கடந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வருகிறார்.
God bless that gallant soul.
தேவன் அந்த தீரமான ஆத்துமாவை ஆசீர்வதிப்பாராக.
Now, I've got one more apology keeping you the way I did this morning. On a 3-hour...
இப்பொழுது நான் இன்று காலை உங்களை 3 மணி நேரம் பிடித்து வைத்திருந்ததற்காக நான் இன்னும் ஒரு மன்னிப்பை கேட்க
விரும்புகிறேன். நான்
செய்திக்கு முழு நியாயத்தையும் செய்யவில்லை. ஏனெனில் அதை சுருக்கி அதில் சில பாகங்களை கூறாமலே
விட்டுவிட்டேன்.
அந்த காரணத்தினால்தான் அந்த ஒலிப்பதிவை வெளியிட வேண்டாம் என்று நான் அவர்களிடம் கூறினேன். வேறெங்காவது அதை நான் குளிர்ச்சியாகவோ அல்லது வேறெந்த விதமாகவாவது மறுபடியும்
பிரசங்கிப்பேன். என்னால்
பரிசுத்தாவியின் பிரசன்னத்தை உணர முடிந்தது. ஆனால் உங்களுக்கு உஷ்ணமாயிருந்ததையும் நீங்கள் காற்று வீசிக் கொண்டிருந்ததையும் நான் கண்டபோது எனக்கு வருத்தம்
உண்டானது.
உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு பிரியமில்லை. நீங்கள் சௌகரியமா இருக்கவே நான் விரும்புகிறேன். பாருங்கள்,
and that worries me.
அது என்னை கவலைக்குள்ளாக்கியது.
Like I see sick people. If I can't feel for those sick people, I can't do them no good.
நான் வியாதியஸ்தரை காணுவது போல் அந்த வியாதியஸ்தர் மேல் எனக்கு பரிதாபம் தோன்றாவிட்டால் அவர்களுக்கு நான் எந்த நன்மையும் செய்ய முடியாது.
I've got to feel for them.
நான் அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டும்.
And the same way with you. I've got to feel for you. I can't be your brother. See?
அதே போன்றுதான் உங்களோடும் உங்கள் பேரிலும் நான் பரிதாபம் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நான் உங்கள் சகோதரனாக இருக்க முடியாது. புரிகிறதா?
I got to feel for you. And I do that. God knows that that's true.
உங்கள் மேல் நான் பரிதாபம் கொள்ள வேண்டும். அப்படி நான் செய்கிறேன். அது உண்மை என்பதை தேவன் அறிவார்.
And now, tonight, I'll give to praying for the sick.
இன்றிரவு இப்பொழுது நான் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.
And I want to command and bless these men and brother Collins and Hickerson, brother Neville, brother Caps, the trustees and all.
நான் விரும்புவதோ இந்த மனிதராகிய சகோதரன் காலின்ஸ், ஹிக்கர்சன், சகோதரன் நெவில், சகோதரன் காப்ஸ், தர்மகத்தாக்கள் மற்றுமுள்ள இந்த மனிதர் யாவரையும் ஆசீர்வதியும்.
For the fine reports has been coming of how you're orderly setting the church and how everything's becoming into its right position.
இந்த சபை எவ்வளவு ஒழுங்காகவும் எல்லாமே சரியான ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டுள்ளது என்று எனக்கு வந்து கொண்டிருக்கிற அருமையான அறிக்கைகளுக்காகவும் ஆசீர்வதியும்.
I'm grateful to you, man.
நான் புருஷர்களாகிய உங்களுக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன்.
The Lord bless you for trying to carry out an order.
ஒழுங்கை கடைபிடிக்க முயற்சிப்பதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
And letter after letter comes into Tucson to me. Brother Branham, it's not like it used to be.
Tucsonil எனக்கு கடிதத்தின் மேல் கடிதம் வருகிறதில் சகோதரன் பிரணாமே அது முன்பு போல் இல்லை.
It's so much different. Such a blessed feeling of the presence of God.
இப்பொழுது மிகவும் வித்தியாசமாய் உள்ளது. தேவனுடைய பிரசன்னத்தில் ஆசீர்வாதமான உணர்வு அங்கு உள்ளது என்று உள்ளது.
And I'm grateful for that. The Lord ever bless you.
அதற்காக நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக.
Then, now, tonight I was reading here in the scripture a little place to maybe set out a few words to speak and read a scripture and then maybe a couple of scriptures and talk to you for a few moments and then pray for the sick.
இன்றிரவு இப்பொழுது நான் வேதாகமத்தில் படிக்கும் ஒரு சிறு பாகத்திலிருந்து சில வார்த்தைகள் பேசி ஓரிரண்டு வேத பாகங்களை வாசித்து உங்களிடம் சில நிமிடங்கள் பேசிவிட்டு அதன் பிறகு வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கலாம் என்றிருக்கிறேன்.
Not but just a few moments. I'm watching the clock and I'll try to make it just as quick as possible.
சில நிமிடங்கள் மாத்திரமே, நான் கடிகாரத்தை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். நான் கூடிய வரையில் வேகமாக முடிக்க முயற்சிப்பேன்.
But I do think that when a crowd of people are gathered together without reading the word or doing something, some exhortation, the meeting would be complete.
ஜனங்கள் ஒன்று கூடி இருக்கையில் வார்த்தையை படிக்காவிடில் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை போதிக்காவிடில் கூட்டம் முழுமையடையாது என்றே நான் கருதுகிறேன்.
Many of you waited, many of you got miles to travel yet tonight.
உங்களில் அநேகர் காத்திருக்கிறீர்கள். உங்களில் அநேகர் இன்றிரவு பல மைல்கள் பிரயாணம் செய்ய வேண்டும்.
How I admire that.
அதை நான் எவ்வளவாக பாராட்டுகிறேன்.
How I look and see each one and think about there in Arizona, I think when I see him again, I'm going to walk right down, shake his hand and hug his neck.
உங்கள் ஒவ்வொருவரையும் நான் காணும்போது எப்படியாய், நான் அரிசோனாவில் இருக்கும்போது அவரை நான் மறுபடியும் காணும்போது அவரிடம் நடந்து சென்று அவருடன் கைகுலுக்கி அவருடைய கழுத்தை கட்டி தழுவேன் என்று நினைப்பதுண்டு.
இங்கு
நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் வேறு யாரிடம் வேறெங்கு செல்ல முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? யாரிடம் முதலில் தொடங்குவது என்றும் எப்படி முடிப்பது என்றும் எனக்கு தெரியவில்லை.
But yeah, I love you. God loves you too.
ஆனால் அதே சமயத்தில் நான் உங்களை நேசிக்கிறேன். தேவனும் கூட உங்களை நேசிக்கிறார்.
Now I think if I'm not mistaken, if I haven't got the wrong scripture laying out here.
நான் தவறாக நினைத்து விடாமல் இருந்தால், நான் தவறான வேத வாக்கியத்தை இங்கு எழுதி வைக்கவில்லை என்றால்,
I want to read out of 1 Corinthians the first chapter beginning with the 18th verse. And also read 2 Corinthians 12:11 to take a text.
ஒரு பாட பொருளுக்காக நான் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம் தொடங்கியும் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 11 வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன்.
If I can find those right quick, and then we'll read and then pray and start right in just speaking to you for a few minutes on a little subject.
இப்பொழுது என்னால் அதை சரியாக உடனடியாக கண்டறிய முடிந்து நாம் அதை படித்து பின்னர் ஜெபித்து உடனடியாக ஒரு சிறு பொருளின் பேரில் சில நிமிடங்கள் பேசலாம்.
1
கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம் முதல்.
For the preaching of the cross is to them that perish foolishness, but to us which are saved it is the power of God.
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது.
For it is written, I will destroy the wisdom of the wise and will bring to nothing the understanding of the prudent.
அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது.
Where is the wise? Where is the scribe? Where is the disputer of this world?
ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே?
Has not God made foolishness the wisdom of this world?
இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா?
May I quote that again? Has not God made foolishness the wisdom of this world?
நான் மறுபடியும் அதை படிக்கட்டுமா? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா?
What is the wisdom of this world then? Foolishness.
அப்படியானால் இவ்வுலகத்தின் ஞானம் என்ன? பைத்தியம்.
Hath not God made foolishness the wisdom of this world?
இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா?
For after that in the wisdom of God, the world by wisdom knew not God.
எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்,
But it pleased God by the foolishness of preaching to save them which hath believed.
பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று.
Can I read that verse again? Listen closely.
நான் மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கலாமா? கூர்ந்து கவனியுங்கள்.
For after that in the wisdom of God, the world by wisdom knew not God.
எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்,
It pleased God by the foolishness of preaching to save them that believe.
பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று.
For the Jews require a sign, the Greeks seek after wisdom.
யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள்.
But we preach Christ crucified, unto the Jews a stumbling block, unto the Greeks foolishness.
நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்.
But unto them which are called, both Jew and Greek, Christ, the power of God and the wisdom of God.
ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாயிருக்கிறார்.
Because the foolishness of God is wiser than man, and the weakness of God is stronger than man.
இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது.
And in 2 Corinthians, the 12th chapter, the 11th verse, Paul speaking.
2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 11 வசனத்தில் பவுல் இவ்வாறு கூறுகிறார்.
I am become a fool in glory.
மேன்மை பாராட்டி புத்தியினனாயினேன்.
You have compelled me, for I ought to have been commanded of you.
நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள், நான் ஒன்றுமில்லை என்றாலும்.
For in nothing am I behind in the very chiefest apostle, though I be nothing.
மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியினால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே.
Let us pray.
நாம் ஜெபம் செய்வோமாக.
Lord Jesus, add to these few words tonight that's been spoken in days gone by the great apostle Paul.
கர்த்தராகிய இயேசுவே, கடந்த நாட்களில் மகத்தான அப்போஸ்தலன் பவுல் பேசின வார்த்தைகளுடன் இன்றிரவு நீர் சில வார்த்தைகளை கூட்டி.
That we might prosper by hearing them tonight and applying them to our lives.
கேட்கிற நாங்கள் அதன் மூலம் பயனடைந்து அதை எங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு.
That we might be the handiwork of God, made in the fashion in which He has chosen for us to be in.
நாங்கள் தேவனுடைய கிரியைகளாய் இருக்கவும், நாங்கள் எந்த விதமாக இருக்க வேண்டும் என்று அவர் எங்களை தெரிந்து கொண்டுள்ளாரோ அந்த விதமாக நாங்கள் உருவாக்கப்படவும் அருள் புரியும்.
For we asked it in Jesus' name. Amen.
நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன்.
I'm going to preach tonight for a few minutes, the Lord willing, upon the subject of the oddball.
கர்த்தருக்கு சித்தமானால் நான் இன்றிரவு சில நிமிடங்கள் வினோதமானவர் என்னும் பொருளின் பேரில் பிரசங்கிக்கப் போகின்றேன்.
Now that's a very crude, rude text to take. But that's, I think, would more or less state it the way that I want to express it.
அது ஒரு நாணயமற்ற பக்குவமற்ற பொருள். ஆயினும் நான் வெளிப்படுத்தி கூற எண்ணியுள்ளதற்கு ஏறக்குறைய இந்த பொருள் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
You know, there are so many things today that people become oddballs, we call it.
உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு அநேக செயல்களின் மூலம் ஜனங்கள் வினோதமானவர்களாக இருக்கின்றனர், அவர்களை நாம் அவ்வாறு அழைக்கிறோம்.
And that expression, if anyone has never heard it, it means somebody that's peculiar, somebody that's odd to another fellow.
அந்த சொல்லை நீங்கள் எப்பொழுதாவது கேட்டிருந்தால் அது விசித்திரமானவன், மற்றவனுக்கு வினோதமாக காணப்படுபவன் என்று பொருள்படுகிறது.
And no doubt but what many of us are odd one to another.
நம்மில் அநேகர் ஒருவர் மற்றவருக்கு வினோதமாக காணப்படுகிறோம் என்பதில் சந்தேகமே இல்லை.
And now I was going down the street one time in Los Angeles, California, and I seen a very odd person. Acting odd.
ஒரு முறை நான் கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு சாலையில் சென்று கொண்டிருந்த போது வினோதமாக நடந்து கொள்ளும் ஒரு மனிதனை நான் கண்டேன்.
And he's walking down the street, not picketing, but he was just merely like taking an afternoon stroll.
அவன் சாலையில் எந்த மறியலும் செய்யாமல் பகல் வேளையில் நடந்து சென்று கொண்டிருந்தான்.
And I went to the other side of the street to see what he was doing.
அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று காண சாலையின் மறுபுறம் சென்றேன்.
Everybody was turning around laughing at him because of his peculiarity.
எல்லோரும் திரும்பி அவனை பார்த்து அவனுடைய வினோதத்தன்மையை கண்டு கேலியாக சிரித்தனர்.
I noticed he had a sign hanging on the front of him.
அவனுக்கு முன்னால் ஏதோ ஒரு அடையாளமாக ஏதோ ஒன்று எழுதி தொங்கவிடப்பட்டிருந்ததை நான் கவனித்தேன்.
And I thought I'd see what everybody was laughing about, this odd, peculiar man.
நான் கண்ட இந்த விசித்திர வினோதமான மனிதனை குறித்து ஏன் எல்லோரும் சிரித்துக் கொண்டிருக்கின்றனர் என்று நான் எண்ணினேன்.
And so he was, I noticed him as the people looked at him, they laughed at him and
எனவே அவன் ஜனங்கள் அவனை நோக்கி பார்த்ததை நான் கவனித்தேன். அவர்கள் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தனர்.
But he seemed to have a different kind of a smile of contentment.
ஆனால் அவனுடைய சிரிப்பு வித்தியாசமான ஒன்றாக இருந்தது. திருப்தி கொண்ட ஒரு சிரிப்பாக இருந்தது.
The other smiles that the people were giving him was more like ridiculing him.
மற்றவர்களின் சிரிப்பு அவனை கேலி செய்வதாக இருந்தது.
But he seemed to be satisfied in what he was doing.
ஆனால் இவனோ தான் செய்து கொண்டிருந்ததில் திருப்தி கொண்டிருந்தவனைப் போல் தென்பட்டான்.
Well, that's a whole lot to think about when a man's satisfied and what he's doing is right.
ஒரு மனிதன் தான் செய்வது சரி என்று திருப்தி கொள்ளும் போது அது அதிகமாக யோசிக்க வேண்டிய விஷயமே.
Though he be an oddball to somebody else, if he is satisfied that what he's doing is right, then let him stay with it.
அவன் மற்றவர்களுக்கு வினோதமாக தென்பட்ட போதிலும் அவன் செய்வது சரி என்று அவன் திருப்தி கொண்டிருந்தால் அவன் அதனோடு நிலைத்திருக்கட்டும்.
And as I come close to the little man, I noticed on across his chest here on a plaque or a board was wrote, I am a fool. And at the bottom had for Christ.
அவன் அருகில் நான் சென்றபோது அவனுடைய மார்பில் ஒரு தகடு இல்லை, ஒரு பலகையில் நான் ஒரு முட்டாள் என்றும் அதன் கீழ்பாகத்தில் கிறிஸ்துவுக்காக என்றும் எழுதி தொங்கவிடப்பட்டிருந்ததை நான் கவனித்தேன்.
I am a fool in great letters down at the bottom said for Christ.
நான் ஒரு முட்டாள் என்றும் அதன் கீழ்பாகத்தில் கிறிஸ்துவுக்காக என்றும் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது.
And everybody was laughing at this.
எல்லோருமே இதை பரிகாசம் செய்து கொண்டிருந்தனர்.
And as the little man pressed on down to the crowd of jeers and carrying on, I turned to look what was on his back.
இந்த மனிதன் ஏளனம் செய்த கூட்டத்தின் மத்தியில் கடந்து சென்று விட்ட பிறகு அவனுடைய முதுகில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று காண நான் திரும்பினேன்.
And there was a great big question mark on his back and down at the bottom said, now whose fool are you?
அங்கு தொங்கியிருந்த பலகையில் ஒரு பெரிய கேள்விக்குறி காணப்பட்டது. அதன் கீழே நீங்கள் யாருடைய முட்டாள் என்று கேட்கப்பட்டிருந்தது.
I thought he had something there, he said.
அதில் ஏதோ ஒரு கருத்து அடங்கியுள்ளது என்று நான் எண்ணினேன். நீங்கள் பாருங்கள்.
But he seemed to be satisfied that he could be a fool for Christ.
அவன் கிறிஸ்துவுக்காக முட்டாளாய் இருப்பதற்கு திருப்தி அடைந்திருந்தது போன்று தென்பட்டான்.
That's what Paul said he had become, a fool for Christ.
அவ்வாறே பவுலும் கிறிஸ்துவுக்காக ஒரு பைத்தியமானதாக கூறினான்.
Brother Troy of the full gospel businessman, a very good friend of mine. He's a meat cutter.
முழு சுவிசேஷ வர்த்தக புருஷரை சேர்ந்த சகோதரன் ட்ராய் என்பவர் எனக்கு மிகவும் நல்ல ஒரு நண்பர். அவர் இறைச்சி வெட்டுபவர்.
And getting some kind of a germ in his hand from cutting pork one time.
அவர் ஒருமுறை பன்றி இறைச்சியை வெட்டிக் கொண்டிருந்த போது ஒரு விதமான கிருமி அவருடைய கைக்குள் புகுந்து விட்டது.
Some man who knows or woman might know what the germ was, but it'll eat you up.
அது எவ்வகை கிருமி என்று இங்குள்ள ஆண் அல்லது பெண் யாராகிலும் அறிந்திருக்கின்றீர்களா என்று உங்களை கேட்கிறேன். ஆனால் அது உங்களை அரித்துவிடும்.
So in order to save his life, they had to amputate three fingers. And he only has two fingers on one hand. But yet he remains as a butcher.
எனவே அவருடைய உயிரை காக்க எண்ணி அவர்கள் அவருடைய மூன்று விரல்களை தரித்துவிட வேண்டியதாயிற்று. இப்பொழுது அவர் ஒரு கையில் இரண்டு விரல்கள் மாத்திரம் கொண்டவராய் இப்பொழுதும் இறைச்சியை விட்டு வேலையை செய்து வருகிறார்.
And there was a little German who worked with him in a butcher shop down in Los Angeles.
ஜெர்மானிய நாட்டை சேர்ந்த ஒருவன் அவருடன் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு இறைச்சி விற்கும் கடையில் வேலை செய்து வந்தான்.
So he He kept trying to lead the little Dutchman to Christ.
அவர் இந்த டச்சுக்காரனை கிறிஸ்துவினிடம் வழிநடத்த தொடர்ந்து முயன்று கொண்டே வந்தார்.
And he said he was a Lutheran and it was all right with him.
அவன் லூத்தரன் என்றும் அது அவனுக்கு போதும் என்றும் அவன் கூறினான்.
He was satisfied that he was a Christian because he belonged to the Lutheran church as he stated it.
மேலும் அவன் லூத்தரன் சபையை சேர்ந்த கிறிஸ்தவனானதால் அவனுக்கு திருப்தி அடைந்து விட்டதாகவும் அவன் கூறினான்.
So one night brother Troy had the privilege of getting him to go to church.
ஒரு இரவு சகோதரன் ட்ராய் அவனை சபைக்கு கொண்டு செல்லும் சலாகியத்தை பெற்றார்.
His name is Henry.
அவனுடைய பெயர் ஹென்றி.
And Henry in German is Heinrich, and so they call him Heini.
ஜெர்மன் மொழியில் ஹென்றி என்பது ஹைன்ரிச் என்பதாகும். எனவே அவனை அவர்கள் ஹைனி என்று கூப்பிடுவது வழக்கம்.
You've heard that expression.
அந்த சொல்லை நீங்கள் கேட்டிருப்பீர்கள்.
He said, Heini, how about going to church with me tonight?
அவர் ஹைனி, என்னுடன் இன்றிரவு சபைக்கு வரப்போவதா இருப்பதை குறித்து என்ன என்று கேட்டார்.
Well, he said, I believe I'll go.
அவன் சரி, நான் வருவேன் என்று நான் நினைக்கிறேன் என்றான்.
So he went down to an old-fashioned meeting where he was having a prayer meeting, and he really got under conviction and gave his heart to Christ.
எனவே பண்டைய நாகரிகம் கொண்ட கூட்டத்திற்கு சென்றான். அங்கு அவர்கள் ஒரு ஜெபக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தனர். அவன் உண்மையில் உணர்த்தப்பட்டு தன் இருதயத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தான்.
Oh, the next day this little Dutchman was enjoying himself.
Oh, அடுத்த நாள் இந்த டச்சுக்காரன் தானாகவே மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்தான்.
Every once in a while he would just walk through the building with his hands up in the air saying, "Praise be to God. Thank you, Lord Jesus."
அவ்வப்போது அவன் தன் கைகளை உயர்த்தினவாறு கட்டிடத்தின் வழியாக நடந்து சென்று தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறிக்கொண்டிருந்த போது,
அவன்
அங்கிருந்து அவர்கள் எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்தான்.
You see, he became an oddball to the whole line of meat cutters.
நீங்கள் பாருங்கள், அங்கு வரிசையில் இருந்த இறைச்சி வெட்டுபவர்கள் அனைவருக்கும் அவன் வினோதமானவனாக காணப்பட்டான்.
And he'd be cutting meat and start thinking about the Lord. He'd start crying.
அவன் இறைச்சியை வெட்டிக்கொண்டிருக்கும் போது அவன் கர்த்தரை குறித்து சிந்திக்க தொடங்கி அவன் அழத் தொடங்கி விடுவான்.
He laid the knife down and walk up and down the aisles, not hysterically, but just making love to Christ.
அவன் கத்தியை கீழே வைத்துவிட்டு இடையில் உள்ள நடைப்பிரகாரத்தில் அங்குமிங்கும் நடந்து வேறித்தனமின்றி கிறிஸ்துவுக்கு தன் அன்பை வெளிப்படுத்தி,
Said, "Oh, how I love you, Jesus."
Oh, Yesuve, naan umma evalavaga nesikiren endru kooruvaan.
You know, just walking back and forth.
Neengal paarungal, munnum pinnum nadandhu avvaru seivaan.
Then the boss came by and seen him do this. And as he went walking down, crying.
Avan ippadi seidhu kondrundhadai angu vandha mudralai kandaan. Avan nadandhu sendru aluvaan.
And the boss, you never noticed the boss. He was thinking about Jesus.
முதலாளியை அவன் முதலாளி வந்ததை ஒருபோதும் கவனிக்கவில்லை. அவன் இயேசுவை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தான்.
And he started down with his hands up in the air and the tears rolling down his cheeks, saying, "Oh God, how I love you."
அவன் தன்னுடைய கரங்களை மேலே உயர்த்தி அவனுடைய கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தோட, "ஓ தேவனே, நான் உம்மை எவ்வளவாக நேசிக்கிறேன்" என்று கூறத் துவங்கினான்.
And the boss said, "Heini, what in the world has happened to you?"
முதலாளி, "ஹைனி, இந்த காரியம் ஏன் உனக்கு நேர்ந்தது?" என்று கேட்டான்.
He said, "Everybody in the whole line is talking about it."
மேலும் அவன், "இந்த வரிசை முழுவதும் உள்ள ஒவ்வொருவரும் அதை குறித்து பேசுகின்றனர்."
"What in the world's happened to you, Heini?"
ஹைனி, உனக்கு ஏன் இந்த காரியம் சம்பவித்தது என்று கேட்டான்.
The little Dutchman said, "Oh boss," he said, "Glory to God, I got saved."
அதற்கு அந்த டச்சுக்காரன், "ஓ முதலாளியே, தேவனுக்கு மகிமை, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே" என்றான்.
He said, "You got what?"
அப்பொழுது முதலாளி, "நீ என்ன பெற்றுக் கொண்டாய்?" என்று கேட்டான்.
He said, "I got saved."
அதற்கு அவன், "நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன்."
He said, "I went with brother Troy here down to a little mission and I got saved."
நான் சகோதரன் ட்ராயுடன் அந்த சிறு கூட்டத்துக்கு சென்றிருந்தேன், அங்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்.
And Jesus came into my heart. And I'm so full of love.
இயேசு என் இருதயத்தில் வந்தார். நான் மிகுந்த அன்பினால் முழுமையாக நிறைந்தவனாய் இருக்கிறேன் என்றான்.
He said, you must have went down to that bunch of nuts.
அப்பொழுது முதலாளி, நீ நட்ஸாகிய அந்த பைத்தியக்காரரின் கூட்டத்துக்கு சென்றிருக்க வேண்டும் என்றார்.
He said, yeah. Said, glory to God. Said, thank God for the nuts.
அவன், ஆம், தேவனுக்கு மகிமை, அந்த பைத்தியக்காரர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றான்.
He said, you know, you take an automobile coming down the road and you take all the nuts out of it, you ain't got nothing but a bunch of yunk.
மேலும் அவன், உங்களுக்கு தெரியுமா, சாலையில் வந்து கொண்டிருக்கிற ஒரு மோட்டார் வாகனத்தை நீங்கள் எடுத்து அந்த வாகனத்தில் உள்ள எல்லா திருகாணிகளையும் நீங்கள் கடற்றிவிட்டால் அது பழைய இரும்பு பொருட்களாய் உங்களுக்கு இருக்குமே என்று வேறொன்றுமாயிருக்காது என்றான்.
Well, I don't know, but what the little Dutchman is just about right.
அந்த டச்சுக்காரர் அதை குறித்து கூறினது சரி என்று எனக்கு தோன்றுகிறது.
Take all the nuts out, the nuts is what holds it together.
எல்லா திருகு மறைகளையும் கடத்தி விடுகிறீர்களா? திருகு மறைகள் தான் அவைகளை ஒன்றாக சேர்த்து பிடித்துள்ளன.
And I think that's what holds the church together sometimes. Holds civilization together.
சில நேரத்தில் சபையையும் ஒன்றாக சேர்ப்பது அதுவே என்று நான் கருதுகிறேன். அது நாகரிகத்தையும் ஒன்றாக சேர்க்கிறது.
Now, coming down from a visit at Prescott a few days ago, I was looking at the desert and noticing how that out of Phoenix they had the Japanese gardens.
சில நாட்களுக்கு முன்பு நான் பிரஸ்காட்டுக்கு விஜயம் செய்து திரும்பி வந்தேன். நான் வனாந்திரமான இடத்தை நோக்கி எப்படி பீனிக்ஸில் ஜப்பானிய பூங்காவை அவர்கள் அங்கே மலர்களை கொண்டு அழகிய மலர்களை கொண்டு அமைக்க முடிந்தது என்று கவனித்தேன்.
நான்
பையனாக இருந்தபோது அந்த இடங்களில் மாடு மேய்ப்பது வழக்கம். பசுக்களுக்கு மேய புல் அங்கே இல்லை, எனவே அவை கள்ளி செடிகள் போன்றவற்றை உண்டு வாழ்ந்தன.
And then I noticed that there has been a reproduction to the use of the desert.
வனாந்திரத்தை அவர்கள் ஒரு இனப்பெருக்கத்திற்காக உபயோகமுள்ள இடமாக மாற்றி வருவதை நான் கவனித்தேன்.
And in the desert, we find that the cactus and the flowers.
வனாந்திரத்தில் நாங்கள் கண்டறிந்தது கள்ளிச்செடிகளும் பூக்களுமேயாகும்.
And in our home there, or the home we're renting, Sister Larson.
அங்கே என்னுடைய வீட்டில் இல்லை, நாங்கள் வாடகைக்கு எடுத்துள்ள அந்த வீட்டில் சகோதரி லார்சன்.
I think she was here this morning. I seen her.
இன்று காலை இங்கிருந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் அவளை கண்டேன்.
And she has a flower bed on the outside of the house. Some dirt. Everything there is sand.
அவர்களுடைய வீட்டின் வெளிப்புறத்தில் அவர்கள் பூச்செடிகளை வளர்க்கிறார்கள். அது மணலாயிருக்கும். அங்குள்ளதெல்லாம் மணல்தான்.
So she had some dirt. And a large flower bed on each side of the duplex.
அவர்கள் அங்கு புழுதியை வீட்டின் இரு பக்கத்திலும் நிறைத்து பெரிய பூந்தோட்டத்தை அமைத்திருக்கிறார்கள்.
And every morning I have to get out and water those flowers.
ஒவ்வொரு காலையிலும் நான் வெளியே சென்று இந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும்.
If I don't water them, they'll die.
நான் அவைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சாவிட்டால் அவை மரித்து போய்விடும்.
And then again I have to get some spray. And spray them to keep the lice off of them. And the bugs will eat them up.
மேலும் அவைகளை பூச்சிகள் அடைந்து அரித்து போடாமல் இருக்க பூச்சி நாசினியை தெளிக்க வேண்டும்.
And then you go just a little beyond that, 30 feet from that, there's some flowers growing. And out in the desert they're growing.
அங்கிருந்து 30 அடி தொலைவிற்கு நீங்கள் சென்றால் சில பூக்கள் அங்கு வளர்கின்றன. அவை வனாந்திரமான இடத்தில் வளர்கின்றன.
And you could dig down 20 feet and it'd be like a powder keg.
நீங்கள் 20 அடி ஆழம் தோண்டினாலும் அது ஒரு வெடிபொருளை போல சூடாய் இருக்கும்.
Nothing in the world but just dust. And there's no water at all.
அது மண்ணை தவிர வேறொன்றுமாய் இருக்காது. அங்கு தண்ணீரே கிடையாது.
And who sprays them? See?
அவைகளுக்கு பூச்சி நாசினி தெளிப்பது யார்? புரிகிறதா?
These in the flower bed, if you fail to spray them and to water them, the termites or the bugs, lice will eat them up.
ஆனால் பூந்தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு நீங்கள் பூச்சி நாசினி தெளிக்காமலும் தண்ணீர் பாய்ச்சாமலும் இருந்தால் பூச்சிகள் அவைகளை அரித்துவிடும்.
But the lice can't touch that one out there in the desert.
ஆனால் வனாந்தரத்தில் உள்ள செடிகளை பூச்சிகள் அணுகவே முடியாது.
And neither does he have to be bathed in water every day.
அவைகளை நாள்தோறும் பேணிகாத்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை.
He is a production of the creator.
ஏனெனில் அது சிருஷ்டிகரின் ஒரு உற்பத்தியாய் உள்ளது.
This is a hybrid reproduction.
இது ஒரு கலப்பிரமான இனப்பெருக்கமாய் உள்ளது.
And I think that today the reason Christianity has become to the people a nut is because that we've got a bunch of reproductions and not genuine Christians.
நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் ஜனங்களுக்கு பைத்தியமாக காணப்படும் காரணம் என்னவெனில், நம்மிடையே உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் இராமல் கலப்பினமாக்கப்பட்டு மறு உற்பத்தி செய்யப்பட்டுள்ள ஒரு கூட்டத்தையே நாம் பெற்றுள்ளோம்.
A bunch that has to be babied and sprayed and in order to stay in the church.
சபையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக பேணி பாதுகாக்கப்பட்டு நாசினி தெளிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களையே பெற்றுள்ளோம்.
I can imagine the very first church what they were and compare it with this reproduction today.
முதலாம் சபை அவர்கள் எப்படி இருந்தனர் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அதனுடன் மறு உற்பத்தி செய்யப்பட்ட இன்றைய சபையை ஒப்பிட்டு பாருங்கள்.
This would be a cheap production of what the real first church was, that rugged believers in God with the Holy Ghost.
இதுவோ உண்மையான முதல் சபை என்னவா இருந்தது என்பதை பாவனையாக பாசாங்கு செய்யும் ஒரு மலிவான மறு உற்பத்தியாகும். அந்த சபை பரிசுத்த ஆவியோடு தேவனுக்குள் இருந்த கரடுமுரடான விசுவாசிகளை கொண்டதாயிருந்தது. அவர்களை நீங்கள் முதுகில் தட்டி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. நீங்கள் அவர்களை தட்டி கொடுத்து நீங்கள் அவர்களை இந்த ஒன்றில் சேர்த்துக் கொள்ளுங்கள், இந்த ஒன்றில் களைப்புற்றால் அவர்கள் மற்றொன்றுக்கு போகும்படி கூற வேண்டியதாய் இருக்கவில்லை. நீங்கள் அவர்களுக்கு ஒரு உதவிக்காரர் பதவி அளித்தால் அவர்கள் இங்கிருந்து வந்து மற்ற ஒன்றினை விட்டுவிடவில்லை.
That's a hybrid reproduction.
அது ஒரு கலப்பின மறு உற்பத்தியாய் உள்ளது.
I was thinking of Michelangelo's original painting, I believe of the Last Supper.
நான் மைக்கேல் ஆஞ்சலோவின் மூல வரைபடம், அது கடைசி ராபோஜனம் என்னும் படம் என்று நான் நினைக்கிறேன், அதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன்.
I think he painted it.
அவன்தான் அதை வர்ணம் தீட்டினான் என்று நினைக்கிறேன்.
Do you realize what that original picture would cost you?
அந்த மூல படத்தின் விலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா?
It would be countless thousands of dollars. Would never touch that original because it's beyond price. It's so valued so high.
அந்த மூல படத்தை லட்சக்கணக்கான டாலர்களாலும் விலைக்கு வாங்க முடியாது. ஏனென்றால் அது விலை மதிக்க முடியாததாய் உள்ளது. அது மிகவும் உயரிய மதிப்பு கொண்டது.
But you can buy a cheap reproduction of it for about $2.
ஆனால் அதன் மலிவான மறு உற்பத்தியை நீங்கள் சுமார் $2 வாங்கலாம்.
That's why people today can't understand the ruggedness of real genuine believers.
அதனால்தான் இன்றைக்கு ஜனங்கள் கரடுமுரடான உண்மையான விசுவாசிகளை புரிந்து கொள்ள முடிவதில்லை.
They become a nut.
அவர்கள் ஒரு பைத்தியமாக காணப்படுகின்றனர்.
You know, the world gets in such a rut that every once in a while you have to have a nut to straighten it out.
உங்களுக்கு தெரியுமா, உலகம் மிகுந்த சீர்கெட்ட நிலையை அடைந்து வருவதால் அதை நேராக்க எப்பொழுதாவது ஒரு முறை ஒரு பைத்தியம் தோன்ற வேண்டியதாய் உள்ளது.
Take somebody come on the scene, it's a little different and he is a nut to that generation.
சிறிது வேறுபட்ட யாராகிலும் ஒருவர் காட்சியில் தோன்றும் போது அவன் அந்த சந்ததிக்கு பைத்தியமாயிருக்கிறான்.
I was thinking the other day, who is able?
யாரால் முடியும் என்று அன்றொரு நாள் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன்.
Who today is not a nut? You're somebody's nut.
யார்தான் இன்றைக்கு ஒரு பைத்தியம் அல்ல? நீங்கள் யாராவது ஒருவருக்கு பைத்தியமாக இருக்கின்றீர்கள்.
I believe the world is completely going insane.
உலகம் முழுவதுமாக பைத்தியக்கார நிலைமையை அடைந்து வருகிறது என்று நான் நம்புகிறேன்.
Did you know it's a time that people can't judge between right and wrong or truth or error?
சரியானதற்கும் தவறானதற்கும் அல்லது உண்மைக்கும் பிழைக்கும் ஜனங்கள் வித்தியாசம் அறிய முடியாத காலம் இதுவென்று உங்களுக்கு தெரியுமா? அரசியல்வாதிகளால் சரியானதையும் தவறானதையும் நிதானிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்களா?
You see him keeping quiet on this vote in the Bible back in the church into the Bible back into the school.
வேதாகமத்தை மறுபடியும் சபையில் இல்லை மறுபடியுமாக பள்ளிக்கூடங்களில் படிக்க வேண்டும் என்று ஓட்டு போடும் விஷயத்தில் அவர்கள் மௌனமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்களா?
They don't know which way the politics are going to blow.
அரசியல் எப்பக்கத்தில் சாயப் போகின்றது என்று அவர்கள் அறியாமல் இருக்கின்றனர்.
Think of it. I don't know how it is in Indiana now, but in the state of Arizona, it's against the law to read the Bible in school.
அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இந்தியானாவில் அது எப்படி உள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அரிசோனா நாட்டில் வேதாகமத்தை பள்ளிக்கூடங்களில் படிப்பது சட்டவிரோதமானது.
I think it's the same thing in Indiana. Nearly the whole United States.
இந்தியானாவிலும் ஐக்கிய நாடுகள் முழுவதும் அதே காரியம்தான் என்று நான் நினைக்கிறேன்.
Because some infidel woman changed the whole program.
ஏனெனில் ஏதோ ஒரு நாத்திக ஸ்திரீ முழு திட்டத்தையும் மாற்றி அமைத்து விட்டாள்.
And remember, it's against the law to read the Bible in our public schools, but believers' taxes supports infidelity to be taught in the school.
நமது பொதுஜன பள்ளிக்கூடங்களில் வேதாகமத்தை படிப்பதென்பது சட்டவிரோதமானது என்பது ஞாபகம் இருக்கட்டும். ஆனால் விசுவாசிகள் செலுத்தும் வரிகள் பள்ளிக்கூடங்களில் அவிசுவாச துரோகத்தை கற்பிக்க உதவுகின்றன.
Politics, we need another Abraham Lincoln. We need another Patrick Henry.
அரசியல் நமக்கு மற்றொரு ஆபிரகாம் லிங்கன் தேவையாய் உள்ளது. நமக்கு மற்றொரு பாட்ரிக் ஹென்றி தேவையாய் உள்ளது.
We need an American who can stand out regardless of where the politics are and call right right and wrong wrong.
அரசியல் சார்பின்றி சரியானதை சரியானதென்றும் தவறை தவறென்றும் தைரியமாக எடுத்துரைக்கும் அமெரிக்கர் ஒருவர் நமக்கு தேவைப்படுகிறது.
Did you know preachers today can't judge which is right, the word of God or the church denomination?
தேவனுடைய வார்த்தையா அல்லது ஸ்தாபன சபையா எது சரி என்று இன்றைய போதகர்களால் நிதானித்து அறிய முடியவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா?
They don't know which road to take. They can't judge between right and wrong.
எந்த பாதையில் செல்வதென்று அவர்கள் அறியாமல் இருக்கின்றனர். எது சரி என்றும் எது தவறென்றும் அவர்களால் நிதானிக்க முடியவில்லை.
I know the Bible says it, but our church says.
வேதாகமம் அவ்வாறு உரைக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் சபையோ இவ்விதம் கூறுகிறதே.
See, people are not capable of judging right from wrong.
பாருங்கள், எது சரி என்றும் எது தவறென்றும் நிதானிக்க ஜனங்கள் திறனற்றவர்களாய் உள்ளனர்.
Anything is contrary to the Bible is wrong.
வேதாகமத்துக்கு முரணாய் உள்ள எதுவுமே தவறாகும்.
God's word is right and every man's word is a lie. It's contrary to it.
தேவனுடைய வார்த்தையே சரி, ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தையும் போய் அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக அமைந்துள்ளது.
And to try to stand now upon a time like that and to stand for what's right, you become a nut.
இதை போன்ற ஒரு நேரத்தில் சரியான ஒன்றின் மேல் நீங்கள் நிற்க முயன்றால் நீங்கள் ஒரு பைத்தியமாகி விடுகிறீர்கள்.
Let's call a few characters.
நாம் சில விசேஷித்த குணாதிசயம் கொண்டவர்களை நினைவுபடுத்திக் கொள்வோமாக.
I can imagine the prophet Noah in that great day that he lived in.
என்னால் தீர்க்கதரிசியாகிய நோவாவை நினைத்து பார்க்க முடிகிறது. அவன் மகத்தான காலத்தில் வாழ்ந்தான்.
That great scientific age where they built pyramids and sphinx.
அவன் மகத்தான விஞ்ஞான காலத்தில் அவர்கள் கூர்நுனி கோபுரங்களையும் பெண்முக சிங்க உருவ சிறகுடை சிலைகளையும் கட்டினர்.
Where they could prove that there was no water in the skies but scientific research.
ஆகாயத்தில் தண்ணீர் இல்லை என்று விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலம் அவர்களால் நிரூபிக்க முடிந்தது.
And here comes this old man out there and said there's coming rain out of the heavens.
இதோ இந்த கிழவன் அங்கு வந்து வானத்திலிருந்து மழை பெய்ய போகிறது என்று கூறுகிறான்.
Noah was a nut to that generation. He became a nut.
நோவா அந்த சந்ததிக்கு ஒரு பைத்தியமாக இருந்தான். அவன் ஒரு பைத்தியமாகி விட்டான்.
Let's think of Moses.
நாம் மோசேயை குறித்து சிந்திப்போம்.
Moses, when he went down to Pharaoh, as we spoke this morning.
இன்று காலை நாம் பேசினது போன்று மோசே பார்வோனிடம் சென்றபோது.
And Moses going down to Pharaoh and saying, "The Lord sent me down to bring these slaves out."
மோசே பார்வோனிடத்திற்கு போய் இந்த அடிமைகளை வெளியே கொண்டு போக கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றான்.
With a stick in his hand against the great army It had the whole world conquered.
அவன் கையில் ஒரு கோலோடு முழு உலகத்தையும் வென்று அந்த மகத்தான சேனைக்கு எதிராக நின்றான்.
Pharaoh and all of his scientific genius thought Moses was a nut. And he was a nut to them. I can imagine the prophet Elijah in his great day when the fabulous age of fashion.
பார்வோன் தன்னுடைய விஞ்ஞான பாண்டித்யம் பெற்ற அனைவரிலும் மோசேயை ஒரு பைத்தியமாக நினைத்தான். அவன் அவர்களுக்கு ஒரு பைத்தியமாக இருந்தான். தீர்க்கதரிசியாகிய எலியா நாகரிகம் செழித்தோங்கிய தன்னுடைய மகத்தான காலத்தில் வாழ்ந்ததை என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது.
When Ahab and Jezebel ruled the world as it was in them days.
அந்நாட்களில் ஆகாபும் இசபேலும் உலகத்தை ஆண்டனர்.
And all the fashions and things that Jezebel wanted to wear.
இசபேல் உடுத்த விரும்பின நாகரிக உடைகள் போன்றவற்றை.
And now she had all the women dressing like her and her paints and going on her fashions the way that she fashioned herself.
அவள் மற்ற பெண்களும் உடுத்தும்படி செய்தாள். அவள் தீட்டிய வர்ணங்கள் அவளை அழகாக்கிக் கொண்ட அவளுடைய நாகரிக முறைகள் அவள் தன்னை அழகாக்கிக் கொண்ட விதம்.
And when some old crank like Elijah come out on the scene and withstood the whole nation. The Ahab, he was a nut. That's right.
பைத்தியக்கார கிழவனாகிய எலியா காட்சியில் தோன்றி முழு தேசத்தையும் எதிர்த்த போது அவன் ஆகாபுக்கு ஒரு பைத்தியக்காரனாக காட்சியளித்தான். அது உண்மை.
Amos, the prophet, when he came to Samaria in the day that Samaria was like Hollywood today.
தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ் இன்றைய நவநாகரிக திரைப்பட துறையான ஹாலிவுட்டை போல் அந்நாளில் திகழ்ந்த சமாரியாவுக்கு சென்றான்.
The women on the street dressing and even public adultery, how they carry on and live out there, letting man.
அங்கு பெண்கள் வீதியிலேயே ஆபாசமாக உடை உடுத்தி பகிரங்கமாக விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் எவ்வாறு பகிரங்கமாக மற்ற மனிதனோடு வாழ்ந்தனர்.
It's almost a public adultery today right before you.
இன்றைக்கும் அவ்வாறே அது உங்கள் முன்னிலையில் பகிரங்க விபச்சாரமாய் உள்ளது.
I went to a certain place of the night to get something to eat and the little boys and girls up there hugging and kissing like I don't know what.
உண்பதற்காக அன்று இரவு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு இளைஞர்களும் இளம் பெண்களும் துணிகரமாக கட்டி தழுவி முத்தமிட்டுக் கொண்டிருந்தனர்.
And do you know my little sister that's potentially an adultery?
என் சகோதரியே, அது மறைவான விபச்சாரம் என்று உனக்கு தெரியுமா?
When a man kisses you, he's potentially committed adultery with you.
ஒரு மனிதன் உன்னை முத்தம் செய்யும் போது அவன் மறைமுகமாக உன்னுடன் விபச்சாரம் செய்தாயிற்று.
You should never let him kiss you until you're married.
உனக்கு அவனுடன் கல்யாணமாகும் வரைக்கும் அவன் உன்னை முத்தம் செய்ய நீ ஒருபோதும் அனுமதிக்க கூடாது.
For the glands, both male and female glands, is in the lips.
ஏனெனில் சுரப்பிகள், ஆண் பெண் சுரப்பிகள் இரண்டுமே உதடுகளில் உள்ளன.
Do you understand?
உங்களுக்கு புரிகிறதா?
And when male and female glands come together, let it be where it may be. You have potentially committed adultery.
ஆண் பெண் சுரப்பிகள் ஒன்று சேரும்போது அது எங்கிருந்த போதிலும் நீங்கள் மறைவாக விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றீர்கள்.
And you shouldn't let a boy kiss you until that veil is raised on your face and you're his wife.
உன் முகத்திலிருந்து அந்த திரை தூக்கப்பட்டு நீ அவன் மனைவியாகும் வரைக்கும் அவன் உன்னை முத்தமிட அனுமதிக்க கூடாது.
Don't do that. It's committing adultery. It's mixing male and female glands.
அப்படி செய்யாதே. அது விபச்சாரம் செய்தல். அது ஆண் சுரப்பிகளும் பெண் சுரப்பிகளும் ஒன்றாக கலத்தல்.
Why don't a man kiss a man? Woman kiss a woman in the lips.
ஏன் ஒரு ஆண் மற்றொரு ஆணை, ஒரு பெண் மற்றொரு பெண்ணை உதடுகளில் முத்தமிடுவதில்லை?
Because it don't cross the glands.
ஏனெனில் சுரப்பிகள் ஒன்றோடு ஒன்று இனம் கலவாது.
Children is born by crossing glands.
சுரப்பிகளின் இனக்கலப்பினால் குழந்தைகள் பிறக்கின்றன.
So it's almost a public adultery again everywhere.
எனவே அது எங்கு பார்த்தாலும் ஏறக்குறைய பகிரங்க விபச்சாரமாய் உள்ளது.
Look on the screens and everything you see a slobbering and a carrying on.
விளம்பர திரைகளையும் மற்றும் நீங்கள் காண்கிற ஒவ்வொன்றிலும் உமிழ்நீர் வழியும்படி உள்ள காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.
No wonder immorality is on the incline.
ஒழுக்கக்கேடு சீரழிந்த நிலையில் உள்ளதில் வியப்பொன்றுமில்லையே.
How can they do it and burn themselves all up by kissing those women in the mouth, knowing that that's adultery?
அந்த ஸ்திரீகளை உதடுகளில் முத்தமிடுவதால் தங்களை எல்லாவற்றுக்கும் தூண்டுகிற அது விபச்சாரம் என்பதை அறிந்தும் அவர்களால் அதை எப்படி செய்ய முடிகிறது?
God won't forgive it unless you repent.
நீங்கள் மனம் திரும்பினால் ஒழிய தேவன் அதை மன்னிக்க மாட்டார்.
And now, when coming up, this great prophet Amos.
இப்பொழுது இந்த மகத்தான தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ் அங்கு வந்தபோது,
he's known as one of the minor prophets because there wasn't too much road of him, but he had the word of the Lord.
அவன் சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக அறியப்படுகிறான், ஏனெனில் அவனை குறித்து அதிகம் எழுதப்படவில்லை. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை கொண்டிருந்தான்.
He looked out upon that city, all given.
அவன் நகரத்தை நோக்கி பார்த்து,
and the parks, men set with their arms around women and women with their arms around men, just a modern Hollywood.
அங்கு பூங்காக்களில் ஆண்கள் பெண்களின் தோள்கள் மேல் கரத்தை போட்டுக்கொண்டும் பெண்கள் ஆண்களின் தோள்கள் மேல் கரத்தை போட்டுக்கொண்டும் இருக்க, அது ஒரு நவநாகரிய திரைப்பட துறையான ஹாலிவுட்டை போன்றிருந்தது.
And he walked down to that city and said, "You'll repent or perish."
அவன் நகரத்தின் வழியே நடந்து சென்று, நீங்கள் மனம் திரும்புங்கள் இல்லையேல் அழிந்து போவீர்கள் என்றான்.
He was a nut.
அவன் ஒரு பைத்தியக்காரனாக இருந்தான்.
He had almost declared himself insane to them.
அவர்களுக்கு அவன் கிட்டத்தட்ட தன்னை பைத்தியக்காரனாக வெளிப்படுத்தி பேசினான்.
John the Baptist, when he came on the scene to the religious denominations that day, he was a nut.
யோவான் ஸ்நானகன் அவன் காட்சியில் தோன்றிய போது அந்த நாளின் மத ஸ்தாபனங்களுக்கு அவன் பைத்தியக்காரனாக இருந்தான்.
He had the opportunity to become a priest to follow his father's footsteps.
அவன் தன் தகப்பனின் அடிச்சுவடுகளை தொடர்ந்து ஒரு ஆசாரியனாக ஆகும் வாய்ப்பு உண்டாயிருந்தது.
But he refused to do it because God had kept him out of those creeds and denominations because his job was too important. He was to announce the Messiah coming.
ஆனால் அவன் அப்படி செய்ய மறுத்தான், ஏனெனில் அவனுடைய வேலை மிகவும் முக்கியமானதால் தேவனவரை அந்த கோட்பாடுகள் மற்றும் ஸ்தாபனங்களிலிருந்து விலக்கி காத்துக் கொண்டார். அவன் மேசியாவின் வருகையை அறிவிக்க வேண்டியவனாயிருந்தான்.
He had nothing to do with the Pharisees, Sadducees or whatever it was. He rejected the whole group of them.
அவன் பரிசேயர் சதுசேயர் மற்றவர்களுடன் எவ்வித தொடர்பும் கொள்ளாமல் அது என்னவாயிருந்தாலும் அந்த முழு கூட்டத்தையும் புறக்கணித்து,
and said, "Don't you begin to say we have Abraham to our father, for I say that God's able these stones to rise children to Abraham."
ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் அந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன்
என்றான். To the religious world of his days, he was a nut. Right.
அவனுடைய நாட்களில் இருந்த மத உலகிற்கு அவன் ஒரு பைத்தியக்காரனாக இருந்தான், உண்மைதான்.
When Jesus came on the scene,
இயேசு காட்சியில் வந்தபோது,
to the religious people of his days, he was also a nut.
அவருடைய நாட்களில் இருந்த மத சம்பந்தமான மக்களுக்கு அவரும் கூட ஒரு பைத்தியமாகவே காணப்பட்டார்.
Because they said, "You are a Samaritan. You're out of your mind. You're a madman."
காரணம், அவர்கள், "நீ ஒரு சமாரியன். நீர் உம்முடைய சரியான சிந்தையில் இல்லை. நீர் ஒரு பைத்தியம் பிடித்த மனிதன்" என்றனர்.
In other words, a crazy man.
வேறு வார்த்தைகளில் கூறினால் ஒரு பித்து பிடித்த மனிதன் என்பதாகும்.
He was that to the people, your Lord and Savior.
உங்களுடைய கர்த்தரும் இரட்சகருமானவர் அவர்களுக்கு அவ்வாறு தென்பட்டார்.
No wonder Paul, trained by Gamaliel to be a priest, the opportunity someday becoming a high priest.
ஆசாரியனாய் இருப்பதற்கு என்றாவது ஒரு நாள் ஒரு பிரதான ஆசாரியன் ஆவதற்கு கமாலியேலால் பவுல் பயிற்றுவிக்கப்பட்டதில் வியப்பொன்றுமில்லையே.
And on his road down to Damascus, he was struck down by a supernatural light.
அவன் தமஸ்குவுக்கு போகும் தன்னுடைய பாதையில் இருந்தபோது இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு ஒளியினால் கீழே வீழ்த்தப்பட்டான்.
And he looked up, being a Jew, and know that pillar of fire was what led his people.
அவன் மேலே நோக்கினபோது அவன் ஒரு யூதனாய் இருந்தபடியினால் அதுதான் தன் ஜனங்களை வழிநடத்தின அக்னிசமமாய் இருந்தது என்று அறிந்து கொண்டான்.
He said, "Lord, who are you?"
அப்பொழுது அவன், "ஆண்டவரே, நீர் யார் என்றான்?"
He said, "I'm Jesus."
அதற்கு அவர், "நானே இயேசு" என்றார்.
And when he forfeited his education,
அவன் தன் கல்வியை கைவிட்டு,
he forfeited all of his theology that he had been trained in the schools and become a regular street preacher. He was a nut.
பள்ளிகளில் பயிற்றுவிக்கப்பட்டிருந்த அவனுடைய எல்லா வேதசாஸ்திரத்தையும் கைவிட்டுவிட்டு வழக்கமான ஒரு தெரு பிரசங்கியாக மாறின போது அவன் ஒரு பைத்தியமாக திகழ்ந்தான்.
He said, I have become a fool.
அவன், நான் கிறிஸ்துவுக்காக பைத்தியமானேன் என்றான்.
And the people thought he was mad, beside himself.
அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதாக ஜனங்கள் எண்ணினர்.
He told Festus, I'm not mad.
அவன் பெஸ்துவிடம், நான் பைத்தியக்காரன் அல்ல என்றான்.
He just knew the Lord.
அவன் கர்த்தரை அறிந்திருந்தான்.
But to know the Lord in a religious group.
ஆனால் ஒரு மத சம்பந்தமான கூட்டத்தில் கர்த்தரை அறிந்திருப்பது.
I hope you don't miss it. To know Jesus this day amongst a religious group, you are a nut. It hasn't changed. I could dwell much on this, but I want to hurry up for the prayer line.
இதை நீங்கள் காணத் தவற மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளில் மத சம்பந்தமான ஒரு கூட்டத்தின் மத்தியில் இயேசுவை அறிந்திருப்பது உங்களை பைத்தியக்காரனாக்கி விடுகிறது. அது மாறவே இல்லை. இதில் நான் அதிக நேரம் நிலைத்திருக்கலாம், ஆனால் நான் ஜெபவரிசைக்காக வேகமாக முடிக்க விரும்புகிறேன்.
Martin Luther, that little German priest, that packing the communion one day, threw it down on the steps and said, "This is not the body of Jesus Christ."
அந்த ஜெர்மன் குருவானவரான மார்ட்டின் லூத்தர் ஒரு நாள் ராபோஜனத்தை கையில் எடுத்து படிகட்டின் மேல் எரிந்து, இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அல்ல.
This is only bread that's been made back there.
இது இங்கு செய்யப்பட்ட அப்பம் என்றார்.
And he declared that the just shall live by faith. He was a nut to the Catholic Church.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று அவர் பிரகடனம் செய்தார். அவர் கத்தோலிக்க சபைக்கு ஒரு பைத்தியக்காரனாக காணப்பட்டார்.
They could have assassinated him for that. But he was a nut. And they just let him alone.
அவர் அப்படி செய்ததற்காக அவர்கள் அவரை கொன்றிருக்கலாம், ஆனால் அவர் ஒரு பைத்தியக்காரன் என்றே கருதி அவர்கள் அவரை அப்படியே
விட்டுவிட்டனர்.
ஆனால் அந்த சந்ததிக்கு ஒரு பைத்தியமானார்.
ஜான் வெஸ்லி, in the days of the great immoral hour of England.
இங்கிலாந்தில் அதிக ஒழுக்கக்கேடான நாட்களில் ஜான் வெஸ்லி இருந்தார்.
One of Wesleyan revival had to come on the scene. The whole world was corrupted. Immorality everywhere.
வெஸ்லியின் எழுப்புதல் காட்சிக்கு வராதிருந்தால் முழு உலகமே சிதைக்கப்பட்டு எங்கும் ஒழுக்கக்கேடு காணப்பட்டிருக்கும்.
And the Anglican church had got so far away to the no more revival. Such Calvinistic thinking.
ஆங்கிலிக்கன் சபை வெகு தூரம் அகன்று சென்று ஒரு கால்வீனிய கருத்துக்களை கொண்டதாய் இனி ஒருபோதும் எழுப்புதல் கிடையாது என்னும் நிலையை அடைந்துவிட்டது.
And John Wesley come on the scene with us. The word of sanctification. Cleaning up the immoral. He became a nut.
அப்பொழுது ஜான் வெஸ்லி வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதுடன் காட்சிகள் எழும்பி ஒழுக்கங்கட்ட நிலையை சுத்தம் செய்ய தொடங்கினார். அவர் ஒரு பைத்தியமானார்.
Quoting Mr. Wesley once in his book.
திரு வெஸ்லி ஒருமுறை எழுதின புத்தகத்தில் இருந்து இதை மேற்கோள் காட்டுகிறேன்.
He was coming down a path and one of the men of the England church, they all thought he was crazy.
அவர் ஒரு வழியில் வந்து கொண்டிருந்த போது இங்கிலாந்து சபையை சேர்ந்த ஒருவன் அவர்கள் எல்லோரும் அவரை பைத்தியக்காரன் என்று கருதினர்.
So he stood in the path. Mr. Wesley was a little bitty man.
எனவே அவன் அவரை வழிமறித்தான். திரு வெஸ்லி சிறு உருவம் படைத்தவர்.
This great big fellow thought he'd just get to slap him down. So he stood in the path.
பெரிய உருவம் படைத்த அவன் அவரை கன்னத்தில் அடித்து கீழே தள்ள எத்தரித்து வழிமறித்து நின்றான்.
Mr. Wesley walked up and said, "Pardon me, sir. Would you step out of the way? I'm in a hurry."
திரு வெஸ்லி மேலே நடந்து வரும்போது, "ஐயா, என்னை மன்னியுங்கள். நீங்கள் வழிவிடுகின்றீர்களா? நான் அவசரமாக செல்கிறேன்" என்றார்.
And the Anglican said to him, "I don't step out of the way for a fool."
அந்த ஆங்கிலிக்கன், "நான் ஒரு முட்டாளுக்காக வழிவிடுவதில்லை" என்றானாம்.
Mr. Wesley politely tipped his hat, walked around him, said, "I always do."
திரு வெஸ்லி மிகவும் மரியாதையுடன் தன் தொப்பியை கீழே இறக்கிவிட்டு அவனை சுற்றி நடந்து சென்று, "நான் எப்பொழுது முட்டாளுக்கு வழிவிடுபவன்" என்றாராம்.
So you see, that was one who was the nut. One was for Christ, The other was for the church.
எனவே நீங்கள் பாருங்கள், அவன்தான் உண்மையில் பைத்தியக்காரனாக இருந்தான். ஒருவர் கிறிஸ்துவுக்காக அப்படி இருந்தார், மற்றவன் தன் சபைக்காக அப்படி இருந்தான்.
So you're somebody's nut. Yeah.
எனவே நீங்கள் இன்னமும் யாருடைய பைத்தியமாகவாகத்தான் இருக்கிறீர்கள்.
When the Pentecostals came on the scene 50 years ago, they said them people are crazy.
50 ஆண்டுகளுக்கு முன்பு பெந்தேகோஸ்தையினர் காட்சியில் வந்தபோது அவர்கள் அந்த ஜனங்கள் பைத்தியக்காரராயிற்று என்றனர்.
They were nuts. That's right.
அவர்கள் பைத்தியக்காரராக காணப்பட்டனர் என்பது உண்மையே.
Because they condemned all the corruption that was in the church ages at that time when they come on the scene.
ஏனெனில் அவர்கள் காட்சியில் எழுமின போது சபைகளில் காணப்பட்ட எல்லா சீர்கேட்டையும் கடிந்து கொண்டனர்.
But what has the Pentecostals done?
ஆனால் பெந்தேகோஸ்தையினர் என்ன செய்து விட்டனர்?
Went right back into the vomit that they come out of. Right back into the denominational corruption.
அவர்கள் வெளிவந்த அதே வாந்திக்கு, அதே ஸ்தாபன சீர்கேட்டிற்கு திரும்பி சென்று விட்டனர்.
You know what? It's time for another nut. Yes. It's time for another one. That's right.
அது என்னவென்று தெரியுமா? அது வேறொரு பைத்தியத்திற்கான நேரமாகும். ஆம், அது மற்றொன்றிற்கான நேரமாய் உள்ளது. அது உண்மை.
Notice a nut. Before there is a nut, there is a bolt to fit that nut.
கவனியுங்கள், ஒரு திருகு மரையாணி, ஒரு திருகு மரையாணி இருப்பதற்கு முன்பு அந்த திருகு மரையாணி பொருந்துவதற்காக ஒரு அச்சாணி இருக்க வேண்டும்.
And that nut is threaded to that bolt. If it don't, it's a misfit.
அந்த திருகு மரையாணி ஒரு அச்சாணி மரையுடன் இணைகிறது. அப்படி இணையாவிட்டால் அது உபயோகமில்லை.
Notice. All who was threaded in the days of Noah, threaded to the gospel message, Noah the nut pulled him into the ark.
கவனியுங்கள், நோவாவின் காலத்தில் அச்சாணி மரையினால் இணைக்கப்பட்டவர்கள் அனைவரும் சுவிசேஷ செய்தியுடன் அச்சாணி மரையினால் இணைக்கப்பட்டிருந்தனர். பைத்தியக்காரனான நோவா அவர்களை பேடைக்குள் எடுத்துக் கொண்டான்.
It depends what your threads are. What you're threaded to.
உங்களுடைய அச்சாணி மறைகள் என்னவென்பதை பொறுத்தது. நீங்கள் எதனுடன் மறையினால் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது.
If you're threaded to the world, they'll pull you.
நீங்கள் உலகத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த உலகம் உங்களை இழுத்துக் கொள்ளும்.
If you're threaded to the word, it'll pull you.
நீங்கள் வார்த்தையுடன் இணைக்கப்பட்டிருந்தால் வார்த்தை உங்களை இழுத்துக் கொள்ளும்.
It depends on which you're threaded to. What nut you'll follow.
எனவே நீங்கள் எதனுடன் திருகுமறையினால் இணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்றும் எந்த அச்சாணியை பின்பற்றுகிறீர்கள் என்பதையுமே அது பொறுத்தது.
But Noah being a nut with the word of God, a nut to the scientific age and to the religious age that he lived in, he pulled them that would be saved into the ark. Amen.
ஆனால் நோவா தேவனுடைய வார்த்தையுடன் ஒரு பைத்தியமாக இணைந்திருந்த காரணத்தால் அவன் வாழ்ந்த விஞ்ஞான உலகிற்கும் அவன் பைத்தியமாக இருந்தபடியால் அவன் பேழைக்குள்ளாக ரட்சிக்கும்படியாக அவர்களை எடுத்துக் கொண்டான். ஆமேன்.
Those that were predestinated, the bolt that was made before the nut.
அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருந்தனர். அந்த திருகாணிக்கு முன்பே அந்த அச்சாணி உண்டாக்கப்பட்டிருந்தது.
The bolt must be threaded to the nut.
எந்த ஒரு அச்சாணியும் திருகாணியினால் இணைக்கப்பட வேண்டும்.
So Satan, he has some bolts and nuts too. Bolts and nuts of the kingdoms of this world.
ஆகையினால் சாத்தான் அவனும் கூட சில அச்சாணிகளையும் திருகாணிகளையும் உடையவனாயிருக்கிறான். அதாவது இவ்வுலக ராஜ்யங்களின் அச்சாணிகளாகும்.
Pharaoh was just as much nut to Noah or to Moses as Moses was to Pharaoh.
பார்வோன் நோவாவுக்கு இல்லை, மோசேக்கு பைத்தியமாக காணப்பட்டது போன்றே மோசே பார்வோனுக்கு பைத்தியமாக காணப்பட்டான்.
Pharaoh with all his scientific gimmicks had pulled his nation to himself.
பார்வோன் தன்னுடைய எல்லா விஞ்ஞான வித்தைகளினால் தன் நாட்டையே தன் பக்கம் எடுத்துக் கொண்டான்.
Noah, by being a nut for God, pulled the church to the promised land.
நோவா தேவனுடைய பைத்தியமாக இருந்த காரணத்தால் சபையை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு எடுத்து சென்றான்.
Depends on which way you're threaded.
நீங்கள் எதனுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அது பொறுத்தது.
He pulled the church out of Egypt as Noah pulled the church out of the world to the ark.
நோவா சபையை உலகத்திலிருந்து பேழைக்குள் எடுத்துக் கொண்டது போன்று மோசேயும் சபையை எகிப்திலிருந்து இழுத்தான்.
Moses pulled the church from Egypt to God's promised land.
மோசே எகிப்திலிருந்து சபையை தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு இழுத்தான்.
Jesus said, "Now be careful, because these nuts and bolts look a whole lot alike. Just watch the thread."
இயேசு சொன்னார், "இப்பொழுது கவனமாயிருங்கள், ஏனெனில் இந்த திருகாணிகளும் அச்சாணிகளும் காண்பதற்கு ஒன்று போல் இருக்கும். மரகிடப்பட்ட திருகாணியை கவனித்து பாருங்கள்."
Matthew 24:24 said it would almost see the very elected.
மத்தேயு 24:24 அவர் கூடுமானால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மஞ்சிக்கும் என்று கூறியுள்ளார்.
Now the American and the whole world denomination needs a nut.
இப்பொழுது அமெரிக்கர்களுக்கும் உலகம் அனைத்திலும் உள்ள ஸ்தாபனங்களுக்கும் ஒரு திருகாணி தேவையாய் உள்ளது.
The Methodists, the Baptists, the Presbyterians, they're all scattered out and this, that, and all fighting.
மெத்தோடிஸ்டுகள், பேப்டிஸ்டுகள், பிரஸ்பிட்டேரியன்கள், அவர்கள் அனைவரும் இதில் அதில் என்று சிதறடிக்கப்பட்டு யாவரும் சண்டையிட்டுக்
கொண்டிருக்கின்றனர்.
எப்படியாயினும் அவர்கள் அனைவரும் ஒரே அச்சாணி திருகு மறையினால்
இணைக்கப்பட்டுள்ளனர். The World Council of Churches.
எனவே தேவன் அவர்களுக்கு ஒரு அச்சாணியை அளித்து உலக சபைகளின் ஆலோசனை சங்கம் என்னும் திருகாணியை அனுப்பியுள்ளார்.
It'll pull them all together. That's right. Hallelujah. It sure will. It'll pull them together. The World Council. Amen.
அது அவர்கள் யாவரையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளும். அது உண்மை. அது லட்சியம் அப்படி செய்யும். அந்த உலக ஆலோசனை சங்கம் அவர்களை ஒன்றாக எடுத்துக்கொள்ளும்.
You know, it got to hear how long there can't be nothing happen a cause without a reason.
உங்களுக்கு தெரியுமா? அண்மையில் இங்கும் கூட அது வந்தடைந்து விட்டது. எதுவும் ஒரு காரணமாகவே, காரணம் இல்லாமல் எதுவுமே நடைபெற முடியாது.
The women want to strip their clothes off.
பெண்கள் தங்களுடைய உடைகளை களைய விரும்புகின்றனர்.
They want to wear shorts.
அவர்கள் குட்டைக்கால் சட்டைகளை அணிய விரும்பி விட்டனர்.
They wanted to still belong to church.
அதே சமயத்தில் அவர்கள் சபையை சார்ந்திருக்க விரும்புகின்றனர்.
They wanted to wear all these bikinis or what you call the things.
அவர்கள் உடலோடு ஒட்டிய சிறிய நீச்சல் ஆடையை அல்லது அதை நீங்கள் என்னவென்று அடைக்கின்றீர்களோ அந்த உடைகளையே அணிய
விரும்புகின்றனர்.
அவர்கள் அதை அணிய விரும்பி அதே சமயத்தில் அவர்கள் சபையை சார்ந்திருக்க
விரும்புகின்றனர்.
அவர்கள் கூச்சலிட்டு சத்தமிட்டு நடனமாட விரும்புகின்றனர். ஆராதனை, அது ஒரு ஆராதனை. இப்பொழுது எனக்கு நேரம் இருந்தால் நான் அதை உங்களுக்கு நிரூபித்து காட்டுவேன்.
That is a devil worship. Dancing like that and doing those things, I could prove it to you in the heathen lands.
அதை போட்டு நடனமாடி அந்த காரியங்களை செய்வது அது ஒரு பிசாசின் வழிபாடாய் உள்ளது. அது அஞ்ஞான நாடுகளில் நடப்பதை என்னால் உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க முடியும்.
They wanted to worship and maintain their testimony and still remain in church.
அவர்கள் இவ்விதமான ஆராதனை செய்து அதே சமயத்தில் தங்கள் சாட்சியை காத்துக்கொண்டு சபையில் தங்கியிருக்க விரும்புகின்றனர்.
So God give him a nut. 2-3 of them.
எனவே தேவர் அவர்களுக்கு 2-3 திருகாணிகளை தந்தருளினார்.
One named Elvis Presley, one Pat Boone and Ernie Ford can sing hymns and everything else and still claim to be a Christian.
எல்விஸ் பிரஸ்லி என்று பெயரிடப்பட்ட ஒருவர் பாட் பூன் மற்றும் எர்னி ஃபோர்ட் இவர்கள் தேவனுடைய பாடல்களை பாடி தங்களை இன்னமும் கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கோருகின்றனர்.
It's not threaded to the word.
அது ஒரு திருகாணி. ஆனால் அது வார்த்தை என்ற அச்சாணியில் இணைக்கப்பட்டிருக்கவில்லை. உண்மை.
Now, I said I'd be through in a half hour. It's up.
இப்பொழுது நான் அரை மணி நேரத்தில் முடித்து விடுவேன் என்று நான் கூறினேன். அதுவோ கடந்து விட்டது.
But listen, the world wants a nut. The devil sees they get it.
ஆனால் கவனியுங்கள், உலகத்திற்கு ஒரு திருகாணி தேவைப்படுகிறது. அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளும்படி பிசாசு செய்து
விடுவான்.
அவர்கள் ஏற்கனவே அதற்கென்று மறையிடப்பட்டுள்ளனர்.
There's a people called the bride.
ஆனால் உலகம் ஒரு திருகாணியில் இணைக்கப்பட வரும்போது மணவாட்டி என்று அழைக்கப்படும் ஒரு கூட்ட ஜனங்கள் உள்ளனர். அவர்களும்
மறையிடப்பட்டிருக்கின்றனர்.
நான் இங்கு நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக தேவன் ஒரு திருகாணியை அனுப்பி மணவாட்டியை இந்த குழப்பத்திலிருந்து வெளியே எடுத்து அவருடைய பிரசனத்தில் சேர்த்துக் கொள்வார். அது வார்த்தையினால் மறையிடப்பட்ட ஒரு திருகாணியாயிருக்கும்.
A critic a few days ago said to me down in Tucson,
சில நாட்களுக்கு முன்பு குற்றம் கண்டுபிடிப்பவர் ஒருவர் டூசானில் என்னிடம்,
he said, you know, some people make you a nut and others make you a god.
உங்களுக்கு தெரியுமா, சிலர் உங்களை பைத்தியக்காரராக கருதுகிறார்கள், மற்றவர்கள் உங்களை ஒரு தேவனாக்கி விடுகிறார்கள் என்றார்.
I said, well, that kind of runs all right.
அப்பொழுது நான், அந்த வகையான காரியங்கள் இருக்கட்டும்
என்றேன்.
அவர் என்னை விமர்சிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்திருந்தேன். புரிகிறதா?
He said, people think you're a god.
அவர், ஜனங்கள் உங்களை ஒரு தேவனாக கருதுகிறார்கள் என்றார்.
I said, well, I know the people didn't do that.
நான், பாருங்கள், சற்று என்றேன், ஜனங்கள் அவ்விதம் செய்வதில்லை என்று எனக்கு தெரியும்.
But I know he didn't understand it because he's on the other side of the skin, you see.
அவர் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் அவர் தோளின் மற்றொரு பக்கத்தில் இருந்தார். நீங்கள் பாருங்கள்.
So I know he didn't know it.
எனவே அவர் அதை புரிந்து கொள்ளவில்லை, அவர் அதை அறிந்திருக்கவில்லை என்பதை நான் அறிந்திருந்தேன்.
So I said, that's not too far away from the word of God, is it?
எனவே நான், அது தேவனுடைய வார்த்தைக்கு தூரமாக இருக்கவில்லை, அப்படித்தானே என்றேன்.
Just let him know we wasn't lost. We know where we were standing.
நாம் இழக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை அவர் அறிந்து கொள்ளட்டும். பாருங்கள், நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். நாம் எந்த விதமான பாய்மரத்தை உயர்த்திருக்கிறோம் என்றும் எந்த விதமான காற்று அதன் மேல் அடிக்கிறது என்றும் நாம் அறிவோம். நமது மறை என்னவென்பதையும் நமது திருகாணி என்னவென்பதையும் நாம் அறிவோம். நாம் எப்படி நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம்.
I said, that's not contrary to the word of God so much, is it?
Naan, adu devanudaiya vaarthaikku ondrum adhigam urana irukkavillai, appadi thane endren.
I said, remember, when God was sending Moses down to the children of Israel, God made Moses a god. That's right.
Melum naan, nenaivirukkattum, devan Moseyai, Israel puttaridam anippina bodhu, devan Moseyai, ஒரு தேவனாக ஆக்கினார். அது உண்மை.
And made also Aaron his brother a prophet. That's right.
அவருடைய சகோதரனாகிய ஆரோனை ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஆக்கினார். அது உண்மை.
All the prophets Jesus said were gods. They were God's man. That's right.
தீர்க்கதரிசிகள் யாவரும் தேவர்கள் என்று இயேசு கூறினார். அந்த மனிதர்கள் தேவர்கள் என்றேன். அது உண்மை.
God means it that way.
தேவன் அந்த விதமாகவே அதை பொருட்படுத்துகிறார்.
Listen. The word that we preach and the word that I said this morning.
கவனியுங்கள், நாம் பிரசங்கிக்கும் வார்த்தையும் இன்று காலை நான் கூறின வார்த்தைகளும்
God hiding behind skins. Badger skins. God hiding behind the skin of a man.
தேவன் தோள்களின் பின்னால், தகசு தோள்களின் பின்னால் மறைந்து கொண்டிருத்தல், தேவன் ஒரு மனிதனின் தோளின் பின்னால் மறைந்து கொண்டிருத்தல்.
See, that's what he did.
பாருங்கள், அதைத்தான் அவர் செய்தார்.
When God was manifest in the world, he was hiding behind or veiled behind the skin of a man called Jesus.
தேவன் உலகில் வெளிப்படுத்தப்பட்ட போது அவர் ஒரு திரைக்கு பின்னால் இயேசு என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனின் தோளின் பின்னால் மறைந்து கொண்டிருந்தார்.
He was veiled and hiding behind the skin of a man called Moses.
அவர் திரையிடப்பட்டு மோசே என்று அழைக்கப்பட்ட மனிதனின் தோளின் பின்னால் மறைந்து கொண்டிருந்தார்.
And they were gods. Not gods, but they were God, the one God, just changing his mask, doing the same thing each time, bringing this word.
அவர்கள் தேவர்களாக இருந்தனர், தேவனாய் அல்ல. ஆனால் அவர்கள் தேவர்களாக இருந்தனர். ஒரே தேவன் தமது முகமூடியை மாற்றி ஒவ்வொரு முறையும் அதையே செய்து இந்த வார்த்தையை கொண்டு வந்தார்.
See? God made it that way.
பாருங்கள், தேவன் அதை அந்த விதமாகத்தான் செய்தார்.
He knows that man's got to see something.
மனிதன் ஏதாவது ஒன்றை காண வேண்டும் என்பதை அவர் அறிவார்.
There isn't every one of us born into the world.
நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம்.
Like I was telling you this morning, nobody was daring to follow Moses in there.
நான் இந்த காலை உங்களுக்கு கூறிக்கொண்டிருந்தது போல யாரும் மோசேயை பின்தொடர்ந்து அங்கு செல்ல துணிச்சல் கொள்ளவில்லை.
God never did deal with two, he deals with one. Always.
தேவன் இரண்டு பேர்களுடன் ஒரே நேரத்தில் ஈடுபட்டதில்லை. அவர் எப்பொழுதும் ஒருவருடன் மாத்திரமே ஈடுபடுகிறார்.
No one was daring to impersonate Moses.
மோசேயை போல பாவனை செய்ய யாரும் துணிச்சல் கொள்ளவில்லை.
It was death, natural death. They're trying to impersonate him. To go in that pillar of fire with him.
அவனை பாவனை செய்து அவனுடன் அக்கினி ஸ்தம்பத்திற்குள் செல்லுதல் மரணத்தை, இயற்கையான மரணத்தை விளைவித்திருக்கும்.
So people are not all made. You're not born in that way to break out into that supernatural.
எனவே எல்லா ஜனங்களும் அதற்கென்று உண்டாக்கப்படவில்லை. அந்த இயற்கைக்கு மேம்பட்ட அதற்குள் செல்ல நீங்கள் அந்த விதமாக பிறந்திருக்கவில்லை.
But God set some on the earth to represent him as an ambassador from him.
ஆனால் தேவனிடத்திலிருந்து ராஜ்ய தூதராக பூமியின் மேல் அவரை சுட்டிக்காட்ட ஒருவரை நியமிக்கிறார்.
And that ambassador is ordained of God to go into the great unknown supernatural.
இந்த ராஜ்ய தூதர் அந்த மகத்தான அறியப்பட்டிராத இயற்கைக்கு மேம்பட்ட ஒன்றுக்குள் சென்று
and discern and bring out things that the natural mind cannot perceive.
மாம்ச சிந்தை அறிந்து கொள்ள கூடாதவைகளை அறிந்து கொள்வதற்கென தேவனால் நியமிக்கப்பட்டவர்.
It brings out the mystery of God. Foretells things that is and things that will has been and things that will be.
அது தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி ஏற்கனவே நடந்தவைகளை அறிவித்து இனி நடக்கப் போகும் காரியங்களை முன்னறிவிக்கிறது.
What is it? God. God behind skins. Human skin. That's exactly right.
அது என்ன? தேவன் தோலின் பின்னால், மானிட தோலின் பின்னால் தேவன். முற்றிலும் உண்மை.
Sam Connolly lives in Tucson.
Sam Connolly டூசானில் வசிக்கிறார்.
He came here once many years ago with Mr. Kidd and was healed with a standing ulcer for many years.
அவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு திரு கிட் என்பவருடன் இங்கு வந்து பல ஆண்டுகளாக அவருக்கு இருந்த குடற்புண் நீங்கி குணமாக்கப்பட்டார்.
When I went out last fall, Sam had a stone that the specialist there in And Tucson examined it, it was as big as a marble.
கடந்த இலையுதிர் காலத்தில் நான் சென்றிருந்தபோது சாமின் குடலில் ஒரு கல் உண்டாயிருந்தது. டூசானில் உள்ள மருத்துவ நிபுணர் பரிசோதித்து பார்த்தபோது அது கோலி அளவு பெரியதாயிருந்தது.
Brother Sam Connolly, many of you are knowing.
சகோதரன் சாம் கானலி, இங்குள்ள உங்களில் அநேகருக்கு அவரை தெரியும். அவர் ஒஹையோவை சேர்ந்தவர்.
And he went to the doctor and he said, Sam, make yourself ready next week. I'll take that stone out a couple days from then.
அவர் மருத்துவரிடம் சென்றபோது மருத்துவர் அவரிடம், சாம், அடுத்த வாரம் ஆயத்தமாயிருங்கள், அறுவை சிகிச்சை செய்து அந்த கல்லை வெளியே எடுத்து விடுகிறேன் என்றார். அப்பொழுதிலிருந்து இன்னும் சில நாட்களில் என்பதாகும்.
He said, "Can I pass the stone, doctor?"
அப்பொழுது அவர், மருத்துவரே, அது கழிவு மூலம் வந்துவிடாதா என்று கேட்டார்.
He said, "It's impossible. The stone is too big."
அதற்கு மருத்துவர், அது முடியாது, அந்த கல் மிகவும் பெரியதாயிருக்கிறது என்றார்.
So he got him in a car and took him home.
எனவே மருத்துவர் அவரை காரில் கொண்டு போய் வீட்டில் சேர்த்தார்.
And he called. He said, I want you to come over and pray for me, Brother Branham.
சாம் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு, நீங்கள் வந்து எனக்காக ஜெபிக்க வேண்டும் சகோதரன் பிரணாமே என்றார்.
Why did he call me for such?
இதற்காக அவர் ஏன் என்னை தொலைபேசியில் கூப்பிட வேண்டும்?
And I started to pray for him.
நான் அவருக்காக ஜெபிக்க தொடங்கினேன்.
I said, Sam, it's thus saith the Lord. The stone will pass by itself.
நான், சாம், கர்த்தர் உரைக்கிறதாவது அந்த கல் தானாகவே வெளியே வந்துவிடும் என்றேன்.
And the next morning he took the stone to the doctor.
அடுத்த நாள் அவர் கல்லை மருத்துவரிடம் கொண்டு சென்றார்.
And he said, the doctor said, Mr. Connell, I don't understand how it happened.
மருத்துவர், திரு காணலி, இது எப்படி நடந்தது என்று எனக்கு புரியவில்லையே என்றார்.
And he said, I am a believer in God. And God passed the stone for me, took it from me.
அவர் நான் தேவனுக்குள் ஒரு விசுவாசியாய் இருக்கிறேன். அந்த கல் என்னிலிருந்து வெளியே வரும்படி தேவன் செய்தார் என்றார்.
The man could hardly believe it, the doctor.
அந்த மருத்துவரால் அதை நம்ப முடியவில்லை.
Just the morning you believe that big tumor leaving my wife's side, you know about, see.
என் மனைவியின் பக்கவாட்டில் இருந்த அந்த பெரிய கட்டி மறைந்தபோது எப்படி மருத்துவரால் நம்ப முடியவில்லையோ அதே விதமாகவே பாருங்கள், அதை குறித்து நீங்கள் அறிவீர்கள்.
So he said about 6 months later, which is about two weeks ago, Sam Conley was stricken down by a serious heart condition.
எனவே அவர் சொன்னார், ஏறக்குறைய 6 மாதங்கள் கழித்து, கிட்டத்தட்ட அதாவது 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்பு சாம் கானலி ஒரு அபாயகரமான இருதய கோளாறினால் பாதிக்கப்பட்டார்.
And I don't know the name of Carter or some kind of a heart blocker ever what it is.
அதன் பெயர் எனக்கு தெரியவில்லை. இரத்த குழாய் சார்ந்த அல்லது ஏதோ ஒரு விதமான இருதய அடைப்பு அல்லது அப்படி ஏதோ ஒன்று.
It's very dangerous. You can't get over it.
அது மிகவும் ஆபத்தானது. அது நீங்கள் அதிலிருந்து மீள முடியாது என்று அவர்கள் கூறுகின்றனர்.
A heart attack and his heart blocked.
அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவருடைய இருதயத்தில் இரத்த ஓட்டம் அடைபட்டது.
And his limbs swelled out to his ankles were larger than his leg up here high around his hip.
அவருடைய கால்கள் வீங்கி போய் அவருடைய கணுக்கால்கள் அவருடைய மூட்டுகளை காட்டிலும் பெரிதாகிவிட அவருடைய இடுப்பு வரை வீங்கிவிட்டது.
So they took him down to the doctor.
எனவே அவர்கள் அவரை மருத்துவரிடம் கொண்டு சென்றனர்.
The doctor said, take him home peacefully or to the hospital.
மருத்துவரோ அவரை சமாதானத்துடன் வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கள் அல்லது மருத்துவமனையில் சேர்த்து விடுங்கள் என்றார்.
Sam said, I don't want to go to the hospital.
சாம், நான் மருத்துவமனைக்கு போக விரும்பவில்லை என்றார்.
Said, take him home and put him in the bed and don't you move head, hand or foot for 6 months.
மருத்துவர் அவரை வீட்டுக்கு கொண்டு சென்று படுக்க வையுங்கள். 6 மாத காலம் அவர் தலை கை அல்லது கால் எதையுமே அசைக்க கூடாது.
Said, you could die at any minute.
அவர் எந்த நேரத்திலும் மரிக்க கூடும் என்றார்.
And Brother Norman called and we went over that night to see Brother Sam.
சகோதரன் நார்மனனை தொலைபேசியில் கூப்பிட்டார். அன்றிரவு நாங்கள் சகோதரர் சாமை காண சென்றோம்.
And when we prayed for him and the Lord spoke.
அவருக்காக நாங்கள் ஜெபித்தபோது கர்த்தர் பேசினார்.
And the next morning Sam went down to the doctor's office with his bitchy legs pulled up. Stood before the doctor and said, "Look at me, doctor."
அடுத்த நாள் காலையில் சாம் மருத்துவரின் அலுவலகத்துக்கு சென்று அவருடைய முன்னிலையில் நின்று கட்டி போட்டிருந்த அவருடைய கால்களை அவிழ்த்து, மருத்துவரே என்னை பாருங்கள் என்றார்.
And the doctor put him under an electrical cardiogram and he said, I don't understand it.
மருத்துவர் அவருடைய மின்னாற்றலினால் இருதய துடிப்பை அளக்கும் எந்திரத்தில் பதிவு செய்து பார்த்துவிட்டு எனக்கு இது புரியவில்லை.
Said, go on back to work.
நீங்கள் மறுபடியும் வேலைக்கு செல்லலாம் என்று கூறிவிட்டார்.
He said, what church do you belong to?
அவர், நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர் என்று கேட்டார்.
He said, I don't belong to any of them.
அதற்கு அவர், நான் அந்த ஸ்தாபனங்களில் உள்ள எந்த சபையையும் சார்ந்தவன் அல்ல என்று பதிலளித்தார்.
He said, you can't be a Christian without belonging to them denominations. You have to be.
அப்பொழுது மருத்துவர், எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் சேராமல் நீங்கள் கிறிஸ்தவராக இருக்க முடியாதே, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்திருக்க வேண்டுமே என்றார்.
See, that's all the doctor knew.
பாருங்கள், மருத்துவருக்கு தெரிந்திருந்ததோ அவ்வளவுதான்.
Sam was a nut to him and he was a nut to Sam. By asking such a question.
சாம் அவருக்கு ஒரு பைத்தியக்காரராக காணப்பட்டார். அவ்வாறே மருத்துவரும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டதனால் சாமுக்கு பைத்தியக்காரராக காணப்பட்டார்.
Then what happened?
அதன் பின்னர் என்ன நேர்ந்தது?
Sam came over and he said, what can I say to anybody that tells me such things, Brother Branham?
சாம் என்னிடம் வந்து, சகோதரன் பிரணாமே, அத்தகைய காரியங்களை என்னிடம் சொல்லுகிற எவருக்கும் நான் என்ன பதில் கூற முடியும் என்று கேட்டார்.
Tell him that you belong to the one and only church. You don't join it. It's not a denomination. You're born into it. A little lady, about 6 months ago, leaning on the bosom of Sister Norman.
அப்பொழுது நான், அவர்களிடம் நீங்கள் ஒரே ஒரு சபையை சேர்ந்திருப்பதாக கூறிவிடுங்கள். நீங்கள் அதில் சேர்வதில்லை. அது ஒரு ஸ்தாபனம் அல்ல. அதில் நீங்கள் பிறக்கின்றீர்கள் என்றேன். 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு ஸ்திரீ சகோதரி நார்மனின் மார்பின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தாள்.
I forget her name. Very a pretty little woman, about 30 years old.
அவளுடைய பெயர் எனக்கு மறந்துவிட்டது. ஏறக்குறைய 30 வயது கொண்ட மிக அழகான பெண்.
Her husband had separated and she took leukemia.
அவளும் அவளுடைய கணவரும் பிரிந்திருந்தனர். அவளுக்கு இரத்த புற்றுநோய் பீடித்திருந்தது.
And she had been in such a condition that she could hardly get around.
அவள் நடக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருந்தாள்.
And finally it got worse until the doctors put her in a bed.
அது மிகவும் மோசமடைந்து மருத்துவர்கள் அவளை படுக்கையில் போட்டனர்.
And the doctors visited her until the time came.
மருத்துவர்கள் அவளுக்கு சிகிச்சை அளித்து வந்த முடிவில்
they give her until the following Wednesday. She'd be dead by Wednesday.
அவள் அடுத்த புதன்கிழமை வரைக்கும் உயிரோடு இருப்பாள் என்றும் அன்றே மறித்து விடுவாள் என்றும் கூறிவிட்டனர்.
And Miss Norman somehow got her out of the bed and brought her over and had to hold her up in a chair.
திருமதி நார்மன் எப்படியோ அவளை படுக்கையிலிருந்து தூக்கி கொண்டு வந்து நாற்காலியில் உட்கார வைத்தாள்.
As the little fellow sat there pitching back and forth and gray as she could be, yellow over the skin from the cancer, leukemia.
அந்த சிறிய பெண்மணி அங்கே உதவியின்றி அமர முடியாதவளாய் இருந்தாள். முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டிருந்தாள். அவள் சாம்பல் நிறமுள்ளவளாக காணப்பட்டால் இரத்த புற்றுநோயின் காரணமாக அவளுடைய தோல் மஞ்சள் நிறமாயிருந்தது.
நான்
சகோதரியே, என்னால் உனக்காக ஜெபிக்க முடியும்
என்றேன்.
அவள் பேச முயன்ற போது கண்ணீர் கன்னங்களில் இருந்து பெருகினது. அவள் கூறினதோ, அப்பொழுது நான், நீ கிறிஸ்தவளா என்று
கேட்டேன்.
அதற்கு அவள், நான் ஒரு மெத்தோடிஸ்ட்
என்றாள்.
அப்பொழுது நான், நீ கிறிஸ்தவளா என்று தானே நான் கேட்டேன்
என்றேன்.
அதற்கு அவள், நான் கிறிஸ்தவ சபையை சேர்ந்தவளா என்றா கேட்கிறீர்கள் என்றாள்.
I said, no, ma'am. I mean, are you born to the Spirit of God and love the Lord Jesus?
அப்பொழுது நான், இல்லை அம்மணி, நீ தேவனுடைய ஆவியினால் பிறந்து கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறாயா என்று தான் கேட்கிறேன் என்றேன்.
She said, well, I've always belonged to the church.
அதற்கு அவள், பாருங்கள், நான் எப்பொழுதுமே ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவள் என்றாள்.
I said, if God will let you live, will you promise me that you will return to me and let me show you the way of the Lord more plainer?
அப்பொழுது நான், தேவன் உன்னை உயிரோடு வைத்தால் நீ என்னிடம் மறுபடியும் வந்து கர்த்தருடைய வழியை இன்னும் தெளிவாக உனக்கு காண்பிக்க எனக்கு தருணம் அளிப்பாய் என்று வாக்கு கொடுப்பாயா என்றேன்.
She said, I promise God anything if he'll spare my life, I'll serve him.
அதற்கு அவள், நான் தேவனுக்கு எதையும் வாக்களிப்பேன், அவர் என் உயிரை காப்பாற்றினால் நான் அவரை சேவிப்பேன் என்றாள்.
Just then a vision came. Said, thus saith the Lord.
அப்பொழுது எனக்கு ஒரு தரிசனம் உண்டாகி கர்த்தர் உரைக்கிறதாவது,
Don't make ready. Tear up your things for your death day after tomorrow.
மரணத்துக்காக ஆயத்தப்படாதே. நீ நாளை கழித்து மரிப்பதற்காக ஆயத்தம் பண்ணி உள்ளவை அனைத்தையும் கிழித்து எரிந்துவிடு என்று உரைக்கப்பட்டது.
That's on Monday and she said, I'm Wednesday.
அது திங்கட்கிழமையாயிருந்தது. அவள் புதன்கிழமை மறிக்க வேண்டியவளாயிருந்தாள்.
You're not going to die.
நீ மறிக்கப் போவதில்லை என்றேன்.
Last Sunday, a week from this Sunday, I sat with her in the room.
கடந்த ஞாயிறன்று, இந்த ஞாயிறுக்கு முந்தின வாரம் நான் அவளுடன் அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
Gained 30 some odd pounds. The doctor said there's not one trace of the leukemia can be found anywhere.
அவளுடைய எடையில் 30-க்கும் சற்று கூடுதலான பவுண்டு கூடினது. அவள் உடலில் ரத்த புற்றுநோய் சிறிதளவும் கூட எங்கும் காணப்படவில்லை என்று மருத்துவர் கூறினார்.
And she wanted to know and I sent her down to be baptized in the name of Jesus Christ in an irrigation ditch.
அவள் கர்த்தருடைய வழியை அறிய விரும்பினாள். நான் அவளை நீர்ப்பாசன குளத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறும்படியாக
அனுப்பினேன்.
அது கர்த்தருடைய வழியாயிருந்தது.
But if I be lifted up, I'll draw all men unto me.
அவள் ஒரு பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் இடத்தில் எடுத்துக் கொள்வேன்.
I visit up at the boy used to take tapes here, Leo Mercer. He's got a trailer court.
இங்கு ஒலிநாடா பதிவு செய்யும் பையன் லியோ மெர்சியர் வீட்டுக்கு விஜயம் செய்திருந்தேன். அவர் ஒரு இரும்பு இணைப்பு வண்டியில் குடியிருந்தார்.
And I've been praying for some people. I prayed for a little lady named Loker, I believe it was.
அங்கு சிலருக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். லோகார் என்னும் பெயருடைய பெண்ணுக்கும் ஜெபித்தேன். அதுதான் அவள் பெயர் என்று நான் நினைக்கிறேன்.
And she had 14 operations of cancer. And the doctors give her up to die.
அவளுக்கு ஏற்கனவே 14 புற்றுநோய் அறுவை சிகிச்சை நடந்திருந்தது. மருத்துவர்கள் அவள் மறித்து போவாள் என்று கூறி கைவிட்டு விட்டனர்.
And was prayed for and told her she would not die, but she would live.
அவளுக்காக நான் ஜெபத்தை ஏறெடுத்து அவள் மறிப்பதில்லை என்றும் அவள் உயிர் வாழ்வாள் என்றும் கூறினேன்.
And there's not a trace of it anywhere.
அவள் உடலில் சிறிதளவு புற்றுநோயும் கூட எங்கும் காணப்படவில்லை.
And because of that, 28 of her family were standing there saved and filled with the Holy Ghost.
அதன் விளைவாக அவளுடைய குடும்பத்தில் 28 பேர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றனர்.
Might be enough, but it's drawing all men unto him that will come.
ஒரு கால் ஒரு பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் அது வரக்கூடிய எல்லோரையும் அவரிடம் எடுத்துக் கொள்ளுகிறது.
It's threaded with the word.
அது வார்த்தையுடன் மறையினால் இணைக்கப்பட்டுள்ளது.
You see what I mean?
நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா?
I got a letter that came in day before yesterday laying right back there in the file.
நேற்றைய முந்தின நாள் எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அது அங்கே என்னுடைய கோப்பில் உள்ளது.
Last fall while on a hunting trip. Last spring is a year ago.
சென்ற இலையுதிர் காலத்தின் போது நான் வேட்டை பயணத்தை மேற்கொண்ட போது, இல்லை அது ஓராண்டுக்கு முன்பு வசந்த காலத்தின் போதாகும்.
An Indian boy named Oscar that we hunt on the highway up there with.
ஆஸ்கார் என்னும் பெயர் கொண்ட சிகப்பு இந்திய பையனுடன் நாங்கள் நெடுஞ்சாலையில் வேட்டைக்கு சென்றிருந்தோம்.
Where the angel of the Lord, I told you across here, would bring that caribou and that silver-tipped grizzly.
அங்குதான் கர்த்தருடைய தூதன் அந்த கலைமானையும் வெள்ளி முனை கொண்ட சாம்பல் நிற கரடியையும் அங்கு தோன்ற பண்ணுவதாக கூறியிருந்தார் என்று நான் உங்களிடம் கூறியிருந்தேன்.
All of you remember.
அது உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும்.
Then that boy, when I walked into the, he walked into the tent last spring.
நான் உள்ளே வந்தபோது அந்த பையன் கடந்த வசந்த காலத்தின் போது அவன் கூடாரத்துக்குள்
வந்தான்.
சகோதரன் பட் அவர்கள் உண்பதற்கு முன்பு என்னை ஜெபம் செய்ய கேட்டுக்கொண்ட போது இந்த பையன் கையுறைகளை அப்பொழுது கடத்தி வைத்திருந்தான். அவன் குதிரை சவாரி
செய்பவன்.
அவன் கையுறைகளை போட்டுக்கொண்டு புறப்பட ஆயத்தமானான். அவன் ஒரு கத்தோலிக்கனாயிருந்தான். அவன் ஜெபத்துடன் எவ்வித தொடர்பும் கொள்ள பிரியப்படவில்லை.
Last fall, when he couldn't stand it by my side, when his mother was back there dying with a heart attack.
சென்ற இலையுதிர் காலத்தில் அவனுடைய தாய் மாரடைப்பால் மரணத் தருவாயில் இருந்தபோது,
he said, won't you come back and pray for her?
அவன் என்னிடம் வந்து என் அருகில் நின்று, நீங்கள் வந்து என் தாய்க்கு ஜெபம் செய்ய மாட்டீர்களா என்று கேட்டான்.
I went back in this little hut of the Indians there.
நான் இந்தியர்கள் வசிக்கும் அங்குள்ள அந்த குடிசையை அடைந்தேன்.
And there all of them gathered around this mother and her dying. Couldn't speak a word of English.
அவர்கள் எல்லோரும் அவனுடைய தாயை சுற்றிலும் இருந்தனர். அவள் மரித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் பேச தெரியாது.
And the Holy Spirit came down and told the mother through an interpreter, her daughter, what had taken place, which was.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் மூலம் என்ன சம்பவித்திருந்தது என்றும் அது என்னவா இருந்தது என்றும் கூறினார்.
I even called her name and told her what she was and what tribe she was from and how that this had happened.
அவளுடைய பெயரையும் கூட கூறி அவள் என்னவா இருந்தாள் என்பதை எடுத்து கூறி அவள் எந்த மரபிலிருந்து வந்தவள் என்றும் என்ன நடக்கும் என்றும் கூறினார்.
And the mother was instantly healed.
அவன் தாய் உடனே குணமடைந்தாள்.
And the next morning when I went back to see him as I rode out going 40 miles back for a sheep.
அடுத்த நாள் அவர்களை காண நான் சென்றிருந்தேன். ஒரு ஆட்டிற்காக நான் 40 மைல் காரோட்டி செல்ல வேண்டியதாயிருந்தது. அவர்கள் எல்லோரும் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அவள் கடமான் என்ற மானின் இறைச்சியை உலர்த்துவதற்காக குதிரையின் மேல்
ஏறிக்கொண்டிருந்தாள். நான்
அவளிடம், லூயிஸ், சென்ற இரவு நான் ஜெபித்த போது நான் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூறினேன்.
I was a Catholic prayer and you all started and then of course I left you.
அது கத்தோலிக்கர்களின் ஜெபமாதலால் நீங்கள் எல்லோரும் அந்த ஜெபத்தை கூறினீர்கள். நீங்கள் அதை கூறும்படி நான் விட்டுவிட்டேன்.
And I said, now I'm just going to thank God. We don't say prayers, we pray.
இப்பொழுது நான் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறேன். நாங்கள் ஜெபங்களை ஒப்புக்கிறதில்லை. நாங்கள் ஜெபிக்கிறோம் என்றேன்.
She said, we no more Catholic.
அவள், நாங்கள் இப்பொழுது கத்தோலிக்கர்கள் அல்ல.
She said, we believe like you believe.
நீங்கள் விசுவாசிப்பது போலவே நாங்களும் விசுவாசிக்கின்றோம்.
We want you to take all of us and baptize us the way you baptize.
எங்கள் எல்லோரையும் நீங்கள் கொண்டு சென்று நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும் விதத்தில் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள்.
We want the Holy Ghost.
நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற விரும்புகிறோம் என்றால்.
On the trip back, the boy had lost his horses months before that, couldn't find them.
திரும்பி வரும்போது அந்த பையன் அநேக மாதங்களுக்கு முன்னர் தொலைந்து போயிருந்த தன்னுடைய குதிரைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை.
And the guy was bawling out, said, Oscar, you know better than to leave them horses like that.
வழிகாட்டி அவனிடம், ஆஸ்கர், நீ குதிரைகளை அப்படி அவிழ்த்து விட்டிருக்க கூடாது என்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
The bears, a lot of grizzlies, would eat them horses up by this time.
சாம்பல் நிறமுள்ள கரடிகள் இந்நேரம் அவைகளை தின்று விட்டிருக்கும் என்று கடிந்து கூறிக்கொண்டிருந்தான்.
And he kept standing close to me.
அவன் எனக்கு அருகே தொடர்ந்து நின்று கொண்டிருந்தான்.
And he said, one night he said, may I ask you something?
அப்பொழுது ஓர் இரவு அவன் என்னிடம், உங்களிடம் ஒன்றை கேட்கலாமா என்று கேட்டான்.
I said, yeah.
அதற்கு நான் கேள் என்று கூறினேன்.
Said, Brother Branham, pray God, God give me my ponies back.
அப்பொழுது அவன், சகோதரன் பிரணாமே, தேவரின் குதிரைகளை திரும்ப தரும்படி அவரிடம் ஜெபியுங்கள் என்றான்.
I said, bird said the bear eat him up.
அதற்கு நான், கரடிகள் அவைகளை தின்று விட்டிருக்கும் என்று பட் அவர்கள் கூறுகிறாரே என்றேன்.
Said, Brother Branham, ask God, God give Oscar his ponies back.
அப்பொழுது அவன், சகோதரன் பிரணாமே, தேவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், தேவன் ஆஸ்கருக்கு அவனுடைய குதிரைகளை திரும்ப அளிப்பார் என்றான்.
I said, you believe that, Oscar?
அதற்கு நான், ஆஸ்கர், நீ அதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன்.
He said, I believe.
அப்பொழுது அவன், நான் விசுவாசிக்கிறேன்.
God make my mother well. God tell you where bear was, where game was.
என் தாயை குணமாக்கின தேவன், கரடி எங்கே இருந்ததென்றும் வேட்டை பொருள் எங்கே இருந்ததென்று உங்களிடம் கூற முடிந்த தேவனுக்கு,
that God know where game is, know where my horses is.
வேட்டை பொருள் எங்குள்ளது என்று கூற முடிந்த அந்த தேவனுக்கு என் குதிரைகள் எங்குள்ளன என்று கூற முடியும் என்றான். பார்த்தீர்களா?
A year ago, while standing back there with Fred Soffman, he's here tonight, Billy Paul, my son.
ஓராண்டிற்கு முன்பு நான் ஃப்ரெட் சாப்மனுடனும், அவர் இன்றளவும் இருக்கிறார், என் மகன் பில்லி பாலுடனும் நின்று கொண்டிருந்த போது,
The Holy Spirit came down.
பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார்.
I said, Oscar, you find your ponies. They'll be standing in snow.
நான், ஆஸ்கர், நீ உன் குதிரைகளை கண்டுபிடிப்பாய், அவைகள் பனிக்கட்டியில் நின்று கொண்டிருக்கும் என்றேன்.
There lays the letter. Wrote me last week and I got it a Friday. Come in your sleigh right there and file now.
இதோ, போன வாரம் அவன் எழுதின கடிதம் என் வசம் உள்ளது. அது எனக்கு வெள்ளி என்று கிடைத்தது. இங்கு வந்தது. அது இப்பொழுது அந்த கோப்பில் உள்ளது.
Brother Brown, Oscar, find ponies. Standing in snow.
அவன், சகோதரன் பிரணாமே, ஆஸ்கர் குதிரைகளை பனிக்கட்டியில் நின்று கொண்டிருக்க கண்டான் என்று எழுதியிருந்தான்.
How they live, nobody knows.
அவை எப்படி உயிரோடு இருந்தன என்று யாருக்குமே தெரியவில்லை. அந்த பையன் ஆண்டின் இந்த நேரத்தில் ஜூன் மாதத்தில் பனிக்கட்டி 20 அல்லது 30 அடி உறைந்து கிடக்கும்.
How did they stay there through the winter in this canyon?
குளிர்காலத்தில் அவைகள் எப்படி அந்த மலைக்கரவாயில் தங்கின?
Oscar can get into them on snowshoes, but of course he can't put snowshoes on his pony.
ஆஸ்கர் பனிக்கட்டி காலணிகளை அணிந்துதான் அங்கு செல்ல முடியும். ஆனால் அவன் தன்னுடைய குதிரைகளுக்கு பனிக்கட்டி காலணிகளை அணிவிக்க முடியாது.
But he found them according to the word of the Lord.
ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தை உரைத்தபடி அவைகளை அங்கு கண்டான்.
It might sound like a nut. Just believe it one time.
அது ஒரு கால் பைத்தியக்காரத்தனமாக தென்படலாம். ஒரு முறை அதை விசுவாசித்து பாருங்களேன்.
Depends on how your threads are.
உங்கள் அச்சாணி மறைகள் எப்படி உள்ளன என்பதையே அது பொறுத்தது.
It won't thread up with the denomination. It'll only thread with the word.
இப்பொழுது அது ஒரு ஸ்தாபன மறையோடு இணையாது. அது வார்த்தை என்ற மறையோடு மாத்திரமே இணையும்.
But there's some people in the world believes that word.
ஆனால் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற சில ஜனங்கள் இந்த உலகில்
உண்டு.
இங்கிருந்து மணவாட்டியை கொண்டு சென்று மணவாளனோடு மறையேற்றப்பட்டு இணைக்க ஒரு திருகாணி தேவை. ஏனெனில் மணவாளனும் மணவாட்டியும்
ஒன்றாயிருக்கின்றனர்.
தேவன் ஒருவரே, வார்த்தையே தேவன்.
It'll have to be threaded with the word. And it'll draw the bride out of these denominations.
அது வார்த்தை என்ற மறையினால் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது அது மணவாட்டியை அந்த ஸ்தாபனங்களில் இருந்து வெளியே இழுத்துவிடும்.
Yeah, he wanted to criticize me.
ஆம், அவர் என்னில் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தார்.
You know, it reminds me of talking about swearing God hiding behind skins. Skin of man.
உங்களுக்கு தெரியுமா, இன்று காலை தேவன் தோள்களுக்கு பின்னால் மனிதனின் தோலுக்கு பின்னால் மறைந்து கொண்டிருத்தலை குறித்து பேசினது எனக்கு ஞாபகம் வருகிறது.
A little story and then I'm closing. Sorry, I don't keep you here about 45 minutes now.
ஒரு சிறு கதையோடு நான் முடிக்கப் போகிறேன். இப்பொழுது நான் உங்களை கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் பிடித்து வைத்துக் கொண்டதற்காக வருந்துகிறேன்.
It's a home, Christian home. And there was I told this to this critic.
அது ஒரு வீடு, கிறிஸ்தவ வீடு. இதை நான் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்து அவரிடம்
கூறினேன்.
அந்த வீட்டில் அவர்கள் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சிறு பையன் இருந்தான், ஆனால் அவன் ஒரு புயலில் மரணதியில் அடைந்திருந்தான். மின்னலானது அவனுக்கு மரணதிகளை ஏற்படுத்தி இருந்தது. மின்னல் அடிக்கும் போது அவன் மேசையின் கீழ் எங்காவது ஒளிந்து கொள்வான்.
So one night there come a big storm out on the farm and where they lived and trees was blowing and lightning flashing getting late in the night.
ஒரு இரவு அவர்கள் வசித்த பண்ணையில் பயங்கரமான புயல் வீசியது. நள்ளிரவின் போது மரங்கள் காற்றில் அசைந்தன, மின்னல் பயங்கரமாக அடித்தது.
The mother said to Junior, said, "Now Junior, you go upstairs and go to bed."
அப்பொழுது அம்மா மகனிடம், மகனே மாடியில் சென்று படுத்துக்கொள் என்றாள்.
Said, "Now, don't be scared. Go on up there."
தொடர்ந்து அவள், பயப்படாதே, அங்கே மேலேறி போய் என்று கூறினாள்.
So little Junior with his pajamas on went up the steps looking back, about half crying.
எனவே சிறுவன் இரவு உடைகளை அணிந்து திரும்பி பார்த்து அழுது கொண்டே படிக்கட்டுகளில் ஏறி மாடியை அடைந்து,
he laid down, tried to go to sleep, covered up his head.
படுக்கையில் படுத்து தலையை போர்வையினால் மூடி உறங்க முயன்றான்.
He couldn't go to sleep. That lightning flashing around the window.
அவனால் உறங்க முடியவில்லை. ஏனென்றால் ஜன்னலின் வழியாக மின்னல் உள்ளே வந்து கொண்டிருந்தது. எனவே அவன், "ஓ அம்மா, இங்கு வந்து என்னோடு படுத்து உறங்குங்கள்"
என்றான்.
அவளோ, "மகனே, எதுவுமே உன்னை தொல்லைப்படுத்த போகிறதில்லை. அந்த மின்னல் உன்னை சேதப்படுத்த முடியாது"
என்றாள்.
அவன், "ஆனாலும் அம்மா, இங்கு வந்து என்னோடு படுத்து உறங்குங்கள்" என்றான்.
So the mother went up the steps and laid across the bed with her junior.
எனவே அம்மா படிக்கட்டுகளில் ஏறி மாடிக்கு சென்று மகனுடன் படுத்துக் கொண்டாள்.
And she said, "Junior, my little son, mother wants to tell you something."
அவள், "மகனே, என் குட்டி மகனே, அம்மா உன்னிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன்."
She said, "Junior, we are a Christian family."
மகனே, நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம்.
We believe in God. And we believe that God protects us in storms.
நாம் தேவன் பேரில் விசுவாசம் கொண்டவர்கள். தேவன் நம்மை புயலில் காப்பாற்றுகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம்.
We believe that.
நாம் அதை விசுவாசிக்கிறோம்.
And we believe that God takes care of his own.
தேவன் தமக்கு சொந்தமானவர்களை காக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம்.
And said, "I want you to believe that, Junior."
மகனே, நீயும் அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும்.
That don't be scared. God is with us and he'll protect us.
நீ பயப்படக்கூடாது. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை காப்பார் என்றாள்.
Junior snubbed a few times and he said, "Mama, I believe that too."
சிறுவனோ சில நிமிடங்கள் ஏமாற்றத்துக்குள்ளாகி, "அம்மா, நானும் கூட அதை விசுவாசிக்கிறேன்."
He said, "But when that lightning so close to the window, I like the feel of God has got skin on it."
ஆனால் அந்த மின்னல் ஜன்னலுக்கு அருகில் வரும்போது தேவன் அதற்கு தோலை உடுத்து விட்டிருந்தால் நலமாயிருக்கும் என்று என்ன தோன்றுகிறது
என்றான்.
வயது வந்தவர்களாகிய நம்மில் அநேகரும் கூட அதே காரியத்தையே எண்ணுகிறோம் என்று நான் நினைக்கிறேன்.
God was skin.
தேவன் அதன் மீது தோலை உடுத்தி இருந்தால் நலமாயிருக்குமே.
God with skin on. It might sound like a nut to the world, but it's drawing all men unto him.
தேவன் அதன் மேல் தோலை உடுத்தி இருந்தால் நலமாயிருக்குமே. அது உலகத்திற்கு ஒரு பைத்தியம் போன்று தென்படலாம், ஆனால் அது எல்லாரையும் அவரிடம் எடுத்துக் கொள்கிறது.
Let us pray.
நாம் ஜெபம் செய்வோமாக.
Heavenly Father, as the little stories of experiences, and sometimes they happen for a reason.
பரலோக பிதாவே, அனுபவம் உள்ள இந்த சிறு சம்பவங்கள், அவைகள் ஒரு காரணத்துக்காகவே சில நேரங்களில் சம்பவிக்கின்றன.
And it's, yet as rude as it is, yet we understand it in the language that it happened in.
அது மூர்க்கத்தனமாக உள்ளது போன்று இருந்தாலும் அதே சமயத்தில் நாங்கள் அது சம்பவித்ததற்கான காரணத்தை புரிந்து கொள்கிறோம்.
So we thank thee tonight, Lord, that God can house himself in us.
தேவன் தாமே எங்களுக்குள் வாசம் செய்ய முடிகிறதற்காக கர்த்தாவே இன்றிரவு நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
We are thankful that there was a propitiation made. The blood of the righteous one, Jesus.
எங்களுடைய பாவ பரிகாரத்துக்காக நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம்.
Who was the fullness of God, the fullness of the Godhead bodily.
தேவத்துவத்தின் பரிபூரணம் அவருக்குள் சரீர பிரகாரமாக வாசம் செய்தது.
That he laid down his precious life, not taken from him, but willfully laid it down.
அவர் தம்முடைய விலையேறப்பட்ட ஜீவனை ஈந்தார். அது பலவந்தமாக அவரிடத்திலிருந்து எடுக்கப்படவில்லை, ஆனால் அவர் அதை மனப்பூர்வமாக ஈந்தருளினார்.
That we might enjoy him in the fullness of his presence, in the Shekinah glory that he lived in. That our souls might be sanctified with that blood. That the great Holy Spirit itself could live in us.
நாங்கள் அவருடைய பிரசன்னத்தின் பரிபூரணத்தில் அவர் வாழ்ந்த செக்கினா மகிமையில் அவரை அனுபவித்து மகிழ, அந்த இரத்தத்தினால் எங்களுடைய ஆத்துமாக்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாக ஜீவிக்கும்படியாக அப்படி செய்தார்.
And we become teachers, prophets, and so forth to the people of those, Lord, who are needy. Gifts of God.
கர்த்தாவே, நாங்கள் தேவையுள்ளோருக்கு போதகர்கள், தீர்க்கதரிசிகள் போன்றவர்களாயிருக்கின்றோம். அவை தேவனுடைய வரங்கள்.
God himself manifesting, glowing out the great gifts of God in the presence of this modern age.
தேவன் தாமே இந்த நவீன காலத்தில் தம்முடைய மகத்தான வரங்களை வெளிப்படுத்தி பிரகாசிக்க செய்கிறார்.
And the rude expression, Lord, of being a nut.
கர்த்தாவே, ஒரு பைத்தியமாய் இருப்பது என்ற வார்த்தை பக்குவப்படாத வார்த்தையில் வெளிப்படுத்துவதாகும்.
And we know that in this day that it takes some time when the world gets in a rut like the church is today.
உலகமானது ஒரு கரடுமுரடான பாதையில் செல்வது போன்று சபையானது இன்றைக்கு உள்ளபடியால்,
just joining new churches and new denominations.
புதிய சபைகளை, புதிய ஸ்தாபனங்களை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து நிலவி வருகிறதை நாங்கள் அறிவோம்.
A man who comes forth with the word is considered a nut. An insane person.
எனவே வார்த்தையோடு வருகிற ஒரு மனிதன் ஒரு பைத்தியமாக, பித்து பிடித்த நபராகவே கருதப்படுகிறான்.
As a great apostle Paul, who was trained to be a theologian, a priest.
ஒரு ஆசாரியனாக, ஒரு வேத பண்டிதனாக இருக்கும்படி பயிற்றுவிக்கப்பட்ட மகத்தான அப்போஸ்தலனாகிய பவுல்.
And yet he said he became a fool for the glory of God.
தான் தேவனுடைய மகிமைக்காக அதே சமயத்தில் ஒரு பைத்தியமானதாக கூறினான்.
He forsook his education that the people might listen to his high polished words.
ஜனங்கள் தன்னுடைய மெருகேற்றப்பட்ட கல்வியறிவு கொண்ட வார்த்தைகளை கேட்க கூடாதபடிக்கே அவன் கல்வியை துறந்து விட்டான்.
And he said he come not with enchanting words and wisdom of man that their faith would be in such.
அவன் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமுள்ள வார்த்தைகளினால் வரவில்லை என்று கூறினான். அப்படி வந்திருந்தால் அவர்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட காரியத்தில் நிலைத்திருந்திருக்குமே.
How the church has turned to that today, as he prophesied, after my departure, wolves shall enter in, not sparing the flock.
நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தது போலவே இன்றைக்கு சபையானது எவ்வளவாய் அந்நிலைக்கு திரும்பிவிட்டுள்ளது.
But he said he came to them in power and manifestations of the Holy Spirit, that their faith would be in God. Father, he became a fool to the world. To know Jesus.
ஆனால் அவர்களுடைய விசுவாசம் தேவனில் நிலைத்திருக்கும்படி பவுல் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்தல்களிலும் வல்லமையிலும் அவர்களிடத்தில் வந்ததாக கூறினான். பிதாவே, இயேசுவை அறிந்து கொள்ள இந்த உலகத்திற்கு அவன் ஒரு பைத்தியமானான். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்களும் அந்த விதமாகவே செய்கிறோம்.
Because that they're ready to trust God for their healing, for their eternal destination.
இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் மக்கள் பைத்தியக்காரராக எண்ணப்படுகின்றனர். ஏனென்றால் அவர்களோ தங்கள் சுகத்திற்காக, தங்கள் நித்திய ஸ்தலத்திற்காக தேவனை நம்ப ஆயத்தமாயுள்ளனர்.
Placing their reputation at stake and worship to him.
அவர்கள் அவரை ஆராதிப்பதற்கென தங்கள் புகழையும் பணையும் வைத்துள்ளனர்.
Thanking him, praising him, given freedom to their spirit to worship God. They are considered crazy.
அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரித்து அவர்களுடைய ஆவிக்கு சுதந்திரத்தை அளித்து தேவனை வழிபடுகின்றனர். அவர்கள் பைத்தியம் என கருதப்படுகின்றனர்.
But you said that the foolishness of God, if we are fools, was stronger and wiser than the wisdom of man.
ஆனால் நீரோ தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது நாங்கள் பைத்தியமாயிருந்தால் மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது என்றும்.
For man by wisdom knoweth not God.
ஏனென்றால் மனிதன் சுய ஞானத்தினால் தேவனை அறியாதிருக்கையில்.
But through the foolishness of preaching, it pleased God to save them that was savable.
பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ரட்சிக்கப்படக்கூடியவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று கூறினீர்.
We pray God that the great author of this word will come tonight and heal the sick, save the lost.
தேவனே, இந்த வார்த்தையின் மகத்தான ஆக்கியோன் இன்றிரவு வந்து வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி இழந்து போனவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
We ask it in Jesus' name. Amen.
நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
I am lightning God. So you won't be mixed up in what I said today.
இன்றைக்கு நான் கூறியுள்ளதை குறித்து நீங்கள் குழப்பமடைய கூடாது என்று எண்ணி நான் தேவனை ஒரு காரியத்திற்கு ஒப்பிடுகிறேன்.
God is a great diamond. The eternal.
நித்தியமான தேவன் ஒரு பெரிய வைரம்.
And when a diamond is brought out of the blue stones of Africa.
வைரம் ஆப்பிரிக்காவின் சுரங்கத்தில் உள்ள நீல கற்களிலிருந்து வெளியே கொண்டு வரப்படும் போது.
I've been in the mines. Watched them in the great.
நான் அந்த மகத்தான வைரக்கற்களை கவனித்து பார்க்கும்படி அந்த சுரங்கத்துக்கு சென்று.
How they process this and get the diamonds out? How they go through the crusher and the great blue fire diamonds, black diamonds come out?
அவர்கள் எப்படி கற்களை உடைக்கும் எந்திரத்தில் போட்டு கற்களை உடைத்து வைரத்தை வெளியே எடுக்கின்றனர் என்பதை கண்டிருக்கிறேன். அந்த பெரிய நீல வைரங்களும் கருப்பு வைரங்களும் வெளியே வருகின்றன.
They have not much form, certain form. They're just a great stone.
அந்த நிலையில் அவைகளுக்கு வடிவம் ஏதும் இல்லை. அவை ஒரு பெரிய கல்லாய் மாத்திரமே உள்ளன.
And really they have no fire in them at that time.
உண்மையாகவே அவைகளுக்குள் அந்த நேரத்தில் எந்த அக்னியுமே இல்லை.
They're just a diamond, a stone, round, smoothed out lot of them.
அவைகள் வெறுமன ஒரு வைரக்கல்லாய், உருண்டையாய், வடுவழுப்பாய் மாத்திரமே உள்ளன. அவைகளில் பெரும்பாலும் அவ்வாறே உள்ளன.
But this diamond must be cut.
ஆனால் அந்த வைரம் வெட்டப்பட வேண்டும்.
Now it's against the law to have one not being cut.
இந்த வைரம் பட்டை தீட்டப்படாமல் வைத்திருப்பது சட்டவிரோதமானது.
Must be cut and then you have to have a receipt where you bought it. Costs millions of dollars in them.
அவை பட்டை தீட்டப்பட வேண்டும். அதன் பின்னர் அவைகளை நீங்கள் எங்கே வாங்கினீர்கள் என்பதற்கு உங்களிடம் ரசீது இருக்க வேண்டும். ஏனெனில் அவை லட்சக்கணக்கான டாலர்கள் விலை மதிப்புள்ளவை.
And I liken God to that diamond.
நான் தேவனை அந்த வைரத்துக்கு ஒப்பிடுகிறேன்.
Now a diamond is cut so that it will reflect what's on the inside of it, the fire that's in the diamond.
இப்பொழுது ஒரு வைரத்துக்குள் இருக்கும் பிரகாசம் ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக அது பட்டை தீட்டப்படுகிறது.
It has to be cut to every little way, every little shape, three points.
அது எல்லா சிறு வடிவங்களிலும் முக்கோண வடிவில் பட்டை தீட்டப்பட வேண்டும்.
Put the three points to a diamond and a light against the three point object will give seven colors. Make seven colors.
வைரத்தை முக்கோண வடிவு பட்டைகளில் தீட்டும்போது அதன் மேல் ஒளி விடும்போது அது ஏழு நிறங்களை தரும். பாருங்கள், ஏழு வர்ணங்களை உண்டாக்குகிறது. பாருங்கள்,
And now notice, God was wounded for our transgressions, bruised for our iniquities.
இப்பொழுது கவனியுங்கள், தேவன் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
See, he was cut, bruised, that great diamond that from him might reflect the gifts to the church.
பாருங்கள், அவர் வரங்களை சபைக்கு அவரிடத்திலிருந்து பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெரிய வைரம் வெட்டப்பட்டு நொறுக்கப்பட்டது.
And it isn't the light, because the light must return back when the sun's off of it to where it has been cut from.
அது ஒளி அல்ல, ஏனெனில் சூரிய ஒளி அதன் மேல் படாதிருக்கும் போது அது எங்கிருந்து வெட்டப்பட்டதோ அங்கு திரும்பி செல்ல வேண்டும்.
But every little piece that comes from that chipping is not destroyed. It's put to use.
அது வெட்டப்பட்ட இடத்தில் கிடைக்கும் சிறு துணுக்குகளும் கூட அழிக்கப்படுவதில்லை, அவை
உபயோகிக்கப்படுகின்றன.
அவை ஒலியமை வடிவ எந்திர ஊசிகளாக
செய்யப்படுகின்றன.
அந்த வைரத்திலிருந்து வெட்டப்பட்ட துணுக்கு ஊசிகள் பதிவு செய்யப்பட்ட இசைத்தட்டிலிருந்து இசையை தோன்றச் செய்கின்றன.
I hope you see what I mean.
நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
The chip from Christ, the gift from Christ, put upon the Bible speaks out the hidden mysteries of God to the believer.
அதுபோன்று கிறிஸ்துவிலிருந்து உண்டான துணுக்கை, கிறிஸ்துவிலிருந்து வந்த வரத்தை வேதாகமத்தின் மேல் வைக்கும்போது அது விசுவாசிக்கு மறைக்கப்பட்டுள்ள தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி தருகிறது.
He knows the secret of the heart.
அவர் இருதயத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிறார்.
He knows every person.
அவர் ஒவ்வொரு நபரையும் அறிந்திருக்கிறார்.
Do you believe that?
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
Yes. It would not be the diamond saying, "You see what I am." It's what he come from.
அந்த வைரத்துணுக்கு நான் யார் என்று நீ பார்த்தாயா என்று கூறாது. அது எதிலிருந்து வந்ததோ அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது.
The diamond is a diamond because he's off of a diamond.
ஒரு வைரத்துணுக்கும் வைரம்தான், ஏனெனில் அது வைரத்திலிருந்து தோன்றினது.
And that's why the gifts of the spirit is are to the person. It's a part of that diamond.
அந்த விதமாகத்தான் ஆவியின் வரங்களும் ஒரு நபருக்கு உள்ளன. அது வைரத்தின் பாகமாய் உள்ளது.
It's sent and been brought down and brought into a gift to interpret, to preach, to teach.
அது கீழே அனுப்பப்பட்டு ஒரு வரமாக விளங்கி வியாக்கியானம் உரைத்து போதித்து கற்பிக்கிறது.
There's five spiritual gifts: apostles, prophets, teachers, pastors, evangelists. And they're all for the edifying of the body of Christ.
ஆவியின் வரங்கள் ஐந்தாகும். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரம் சீர்பொருந்துவதற்காக உள்ளவர்கள்.
And just as sure as there's teachers, pastors, there's got to be prophets. We know that.
போதகர்களும் மேய்ப்பர்களும் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக தீர்க்கதரிசிகளும் இருக்க வேண்டும். நாம் அதை அறிவோம்.
And we believe that God is to be manifested in the last day among his people to the elect seed according to the Bible in the form of prophet.
கடைசி காலத்தில் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட வித்துக்களாகிய தமது ஜனங்களின் மத்தியில் தீர்க்கதரிசியின் ரூபத்தில் வேதாகமத்தின்படி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் விசுவாசிக்கிறோம்.
That's exactly with the word.
அது சரியாக வார்த்தையோடு இருக்க வேண்டும்.
Not that the man is God, but that the gift is God.
அந்த மனிதன் தேவன் அல்ல, ஆனால் அந்த வரம் தேவனாய் உள்ளது. புரிகிறதா?
And that's the needle.
அதுதான் ஒலித்தட்டு அமைவின் ஊசி.
Now a pin won't play that record right.
இப்பொழுது ஒரு குண்டூசி அந்த ஒலித்தட்டில் இயங்காது.
A regular sewing needle won't play it right.
இப்பொழுது ஒரு வழக்கமான தையல் ஊசியானது இசைத்தட்டிலிருந்து இசையை எழுப்பாது.
But a diamond is the best.
ஆனால் வைரத்தினால் ஆன ஊசி மாத்திரமே அதற்கு சிறந்தது.
It brings it out clear. A diamond pointed needle.
அது மாத்திரமே தெளிவாக இசையை தோன்ற செய்கிறது. கூர்மையாக்கப்பட்ட ஒரு வைர ஊசி.
May God tonight, your record of life, whatever is wrong with you. Whatever that you're desiring from God.
தேவன் தாமே இன்றிரவு உங்கள் வாழ்க்கை என்னும் இசைத்தட்டில் உங்களுக்கு என்ன கோளாறு இருந்தாலும் நீங்கள் தேவனிடமிருந்து எதை வாஞ்சித்தாலும்
May the great master who holds the needle in his hand, may he put it upon your life and reveal to us what you're here for, what you want. Then we'll know that he's here.
தமது கரங்களில் இசைத்தட்டின் ஊசியை ஏந்தி கொண்டிருக்கும் அந்த பெரிய எஜமான் தாமே உங்கள் வாழ்க்கை என்னும் இசைத்தட்டின் மேல் அந்த ஊசியை வைத்து நீங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றும் உங்களுக்கு என்ன தேவை என்றும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவாராக. அப்பொழுது அவர் இங்கிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்வோம்.
Heavenly Father, will you grant it before I start this prayer line, not aiming to do this, but will you grant it that the people might know?
பரலோக பிதாவே, இந்த ஜெப வரிசையை நான் தோங்கும் முன்பு நீர் இதை அருள்வீரா? இதை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, ஆனால் ஜனங்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக நீர் அதை அருள்வீரா?
Maybe strangers here to be prayed for, I know not them. But you do.
ஜெபம் ஏறெடுக்கப்படுவதற்காக அந்நியர்கள் இங்கிருக்கலாம், நான் அவர்களை அறியேன், ஆனால் நீர் அறிவீர்.
And Paul said, if you speak with tongues and there be no interpretation or give no edification, the people will say you're mad.
பவுல், நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசி அதற்கு அர்த்தமுறைக்காமற் போனால் அப்பொழுது ஜனங்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்று சொல்லுவார்கள்.
But if one prophesies and reveals what's on the heart, then they'll say truly God's with you.
ஆனால் ஒருவன் தீர்க்கதரிசனம் உரைத்து இருதயத்தில் உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்தினால் அவர்கள் உண்மையில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பார்கள் என்று கூறினான்.
Let it be again, God, in this late hour.
தேவனே, தாமதமான இந்நேரத்தில் மறுபடியும் அவ்வாறே நடக்கட்டும்.
You promised it, so shall it be, in the name of Jesus Christ. Amen.
அதை நீர் வாக்களித்திருக்கிறீர், அது அவண்ணமே இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
Now I wonder how many sick people in here tonight. That's here.
இப்பொழுது இந்த இரவு இங்கு எத்தனை பேர் சுகவீனமான ஜனங்களாய் உள்ளனர் என்று நான் எண்ணி பார்க்கிறேன்.
Or did Billy give out is any prayer cards give out?
அல்லது பில்லி ஜெப அட்டைகளை கொடுத்தானா? ஜெப அட்டைகள் கொடுக்கப்பட்டனவா?
There is. Well, I guess every sick person's got a prayer card.
ஜெப அட்டைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், வியாதியஸ்தர் ஒவ்வொருவரும் ஜெப அட்டையை பெற்றுக் கொண்டனர் என்று நான் நினைக்கிறேன்.
But I don't know what you wrote on it. I think he just gives you a card. You write what you want to on it.
ஆனால் அதில் நீங்கள் என்ன எழுதினீர்கள் என்று எனக்கு தெரியாது. அவன் வெறுமன அட்டையை மாத்திரம் கொடுத்தான் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய தேவையை நீங்கள் அதில் எழுதுங்கள்.
Is that it? Just got the card? You put on it whatever you want.
அவ்வளவுதானே? ஜெப அட்டையை மாத்திரம் பெற்றுக் கொண்டவர்கள் உங்கள் தேவை என்னவா இருந்தாலும் அதில் எழுதுங்கள்.
I don't know you.
நான் உங்களை அறியேன்.
How many here knows that I don't know you and yet you're sick?
நான் உங்களை அறியேன் என்பதை இங்கே எத்தனை பேர் அறிவீர்கள்? அதே சமயத்தில் நீங்கள் சுகீனமாய் இருக்கிறீர்கள்.
And you'd say this. What I've heard you say today, God behind skins.
இன்று உங்களில் எத்தனை பேர் தோள்களின் பின்னால் தேவன்,
God behind human skin, veiling himself.
மனித தோளின் பின்னால் தேவன் தம்மை திரைமறைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நீர் கூறினதை நான் கேட்டிருக்கிறேன் என்று கூறுவீர்கள். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய கண்களை பெற்றிருந்தால் அவைகளை திறந்து அவரை காண முடியும். அதாவது அவர் யார் என்று நீங்கள் காண முடியும். நீங்கள் அதை
விசுவாசிக்கிறீர்கள்.
நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று கூறினார்.
Now, if you believe with all your heart,
இப்பொழுது நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிப்பீர்களேயானால் நலமாயிருக்குமே.
How many in here that's sick and knows that I do not know you, know what's wrong with you?
இங்கே வியாதியாயிருந்து உங்களை எனக்கு தெரியாது என்று அறிந்திருந்து உங்களுடைய கோளாறு என்னவென்று அறிந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்?
Just raise up your hand. Say, I'm sick, have need.
அப்படியே கரங்களை உயர்த்தி நான் வியாதியாயிருக்கிறேன், எனக்கு தேவை உள்ளது என்று கூறுங்கள்.
How many has desires in their heart? Not sick, but has desires. You know what I mean?
எத்தனை பேர் தங்கள் இருதயத்தில் வாஞ்சைகளை உடையவர்கள், வியாதியாயிராமல் வாஞ்சையாயிருப்பவர்கள்? நான் என்ன நீங்கள் அறிவீர்கள்.
All right. Anybody that I've seen but what held up their hand.
சரி. தங்களுடைய கரத்தை உயர்த்தாதவர் யாரையுமே நான் காணவில்லை.
Now, I don't know. I know this man sitting here. I'm sure that's Brother James. And I think that's Sister James.
இப்பொழுது எனக்கு தெரியாது. இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதனை எனக்கு தெரியும். அது சகோதரர் ஜேம்ஸ் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். அது சகோதரி ஜேம்ஸ் என்று நான் நினைக்கிறேன்.
Brother Ben, I know just your faces. Sometimes the brother take the pictures.
சகோதரன் பென் அவர்களை நான் அறிவேன். சில நேரங்களில் உங்கள் முகங்கள் மாத்திரமே, அந்த சகோதரரும் புகைப்படங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்.
But that's somebody back in here anywhere. Just I challenge this on the basis and the closing of this message.
பின்னால் எங்காவது உள்ள யாராகிலும் எங்காவது நான் இந்த அடிப்படையில் இச்செய்தியின் முடிவில் சவால் விடுகிறேன்.
Do you know God promises to happen in the last days?
இந்த கடைசி நாட்களில் இது நடக்கும் என்று தேவன் வாக்களித்துள்ளார் என்று உங்களுக்கு தெரியுமா?
He made the promise.
அவர் வாக்களித்து விட்டார். புரிகிறதா?
Now I can't make it happen. See, I cannot do that. He has to do that.
இப்பொழுது நான் அதை நிறைவேற்ற முடியாது. பாருங்கள், என்னால் அதை செய்ய முடியாது. அவர்தான் அதை செய்ய வேண்டும்.
He is the one who does it, not me.
அதை செய்கிறவர் அவரே, நான் அல்ல.
But I believe in him. Or I wouldn't be standing here telling you something and I didn't believe in.
ஆனால் நான் அவரில் விசுவாசம் கொண்டுள்ளேன். இல்லை என்றால் நான் விசுவாசிக்காத ஒன்றை உங்களிடம் கூறி இங்கு நின்று கொண்டிருக்க மாட்டேன்.
Now you pray and you say, Lord Jesus, I'm taught in the Bible that you're a high priest right now that can be touched by the feeling of our infirmities.
நீங்கள் இப்பொழுது ஜெபித்து, கர்த்தராகிய இயேசுவே, எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இப்பொழுது நீர் இருக்கிறீர் என்று நான் வேதாகமத்தில் போதிக்கப்பட்டுள்ளேன் என்று கூறுங்கள்.
I don't care where you are.
நீங்கள் எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
And you say, I believe you. And by faith, I believe what that man said today.
நீங்கள், உம்மை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தின் மூலம் இன்றைக்கு நான் இந்த மனிதன் கூறுவதை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள்.
That's what the angel told me. Get the people to believe you.
அதைத்தான் தூதன் என்னிடம் கூறினார். ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படி செய் என்று கூறினார்.
And if I tell the word of God, it ain't believe me, it's believe the word.
நான் தேவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்கும் போது அது என்னை விசுவாசிப்பதில்லை. அது வார்த்தையை விசுவாசிப்பதாகும்.
If it ain't with the word, then don't believe it.
அது வார்த்தையுடன் ஒத்துப்போகவில்லை என்றால் அப்பொழுது அதை விசுவாசிக்காதீர்கள்.
But if you believe it is the word, then whatever it is, you pray. And you believe. And see if he still can reveal what's in your heart.
ஆனால் அது வார்த்தை என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அப்பொழுது அது என்னவாயிருப்பினும் நீங்கள் ஜெபித்து விசுவாசித்து உங்கள் இருதயத்தில் உள்ளதை அவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரா என்று பாருங்கள்.
And anybody knows that the Bible said that the word of God is sharper than a two-edged sword and discerns the thoughts and intents in the heart.
தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று வேதம் கூறியுள்ளது என்பதை எவருமே அறிவர்.
That's how Abraham knew that that was God when he could tell what Sarah was saying back in the tent, what she was thinking about.
அந்த விதமாகத்தான் அவர் தேவன் என்று ஆபிரகாம் அறிந்து கொண்டான். அவருடைய பின்புறத்தில் உள்ள கூடாரத்தில் சாராள் என்ன மனதில் நினைத்துக் கொண்டிருந்தாள் என்று அவரால் கூற முடிந்த போது
When he said, I'll visit you, and Sarah thought in her heart, it can't be so.
அவர் நான் உன்னிடத்தில் வருவேன் என்று சொன்னபோது சாராள் தன் இருதயத்தில் அது அவன்னமாய் இருக்க முடியாது என்று எண்ணினாள்.
Now I said he's here to heal you. What do you think about it?
இப்பொழுது அவர் உங்களை குணமாக்க இங்கு இருக்கிறார் என்று நான் கூறினேன். அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
You just believe.
அதை அப்படியே நீங்கள் விசுவாசித்தால் நலமாயிருக்குமே.
I have no certain way. Heavenly Father knows that.
என்னால் வேற எதுவும் இப்பொழுது செய்ய முடியாது. எனக்கு குறிப்பிட்ட வழி எதுவும் இல்லை. அதை பரலோக பிதா அறிந்திருக்கிறார். புரிகிறதா?
I just got to see it. What I see, I say, and what I don't see, of course, I can't say. But he's just as much God.
நான் அதை முதலில் காண வேண்டும். நான் காண்பதை கூறுவேன். நிச்சயமாகவே நான் காணாததை என்னால் கூற முடியாது. அவர் மிகப்பெரிய தேவனாயிருக்கிறாரே.
Would that increase your faith if he had done it?
அவர் அப்படி செய்தால் அது உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்குமா?
Preaching like that kind of throws me out a little bit.
அப்படி பிரசங்கிப்பது என்னை சற்று அசைக்கிறது.
But he's here. I'm conscious of that.
ஆனால் அவர் இங்கிருக்கிறார். நான் அதை குறித்த உணர்வுடையவனாயிருக்கிறேன்.
Watching a man as he bowed his head right back here, his wife standing by and praying also, right here.
இங்கே பின்னால் ஒரு மனிதன் தன்னுடைய தலையை வணங்கின போது அவரை கவனித்தேன். அவருடைய மனைவி அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். இதோ இங்கே.
Got something on your heart. Your wife praying.
உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒன்று உள்ளது. உங்கள் மனைவியும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள்.
Got a burden on your heart. For your mother-in-law. Right?
உங்கள் இருதயத்தில் ஒரு பாரம் உள்ளது. அது உங்கள் மாமியாருக்கானதாய் உள்ளது. அது உண்மை.
You believe God can tell me what's wrong with your mother-in-law?
உங்கள் மாமியாருடைய கோளாறு என்னவென்று தேவனால் என்னிடம் கூற முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா?
I don't know you. We're strangers to one another. Is that right?
உங்களை எனக்கு தெரியாது. நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர். அது உண்மையா?
You believe God can tell me what's wrong with her?
அவளோடு உள்ள கோளாறு என்னவென்று தேவன் என்னிடம் கூற முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா?
She isn't here. I see a great distance. She's in east from here. She's in Ohio. That's right.
அவள் இங்கில்லை. நான் நீண்ட தூரத்தை காண்கிறேன். அவள் கிழக்கில் இருக்கிறாள். அவள் ஒஹையாவில் வசிக்கிறாள். அது உண்மை.
She's suffering with a blood condition.
அவள் இரத்த அழுத்த நிலைமையினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள்.
Have your wife to take that handkerchief there. She's crying on place on her. Don't doubt. She'll get well. Believe that?
அழுது கொண்டிருக்கும் உங்கள் மனைவி அந்த உருமாலை கொண்டு போய் அவள் மேல் வைக்கும்படி கூறுங்கள். சந்தேகப்படாதீர்கள், அவள் குணமடைந்து விடுவாள். அதை விசுவாசிக்கிறீர்களா?
Here's a little lady sitting right here in front of me. She's crying.
இங்கு ஒரு ஸ்திரீ எனக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் அழுது கொண்டிருக்கிறாள்.
Is something wrong with the child? I don't know.
பிள்ளைக்கு ஏதோ கோளாறு, எனக்கு தெரியவில்லை.
No, it's nothing wrong. She's just got a desire.
இல்லை, எந்த கோளாறும் இல்லை. அவளுக்கு ஒரு வாஞ்சை உண்டு.
She's desiring to receive the baptism of the Holy Ghost. That's thus saith the Lord.
அவள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறாள். அது கர்த்தர் உரைக்கிறதாவது.
Believe, child, you're going to receive it.
பிள்ளையே, விசுவாசி, நீ அதை பெற்றுக் கொள்ளப் போகிறாய். அது உண்மை. நீங்கள் சந்தேகப்படாதீர்கள்.
Here's a lady sitting out here on the end of the row. She's praying.
இங்கு ஒரு ஸ்திரீ வரிசையின் கடைசியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள்.
I'm a stranger to her, but she's shadowed.
அவளுக்கு நான் ஒரு அந்நியன், ஆனால் அவள் நிழலிடப்பட்டிருக்கிறாள்.
You had operations. If we're a stranger to each other, I suppose.
உனக்கு அறுவை சிகிச்சைகள் நடந்துள்ளன. நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர் என்று நான் எண்ணுகிறேன்.
I don't know you. You don't know me. Only just maybe hearing of me. You're not from here. You're a stranger among us.
நான் உன்னை அறியேன், நீயும் என்னை அறியாய். ஆனால் என்னை குறித்து நீ மாத்திரம் கேள்விப்பட்டிருக்கலாம். நீ இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. நீ எங்களுக்கு மத்தியில் ஒரு அந்நியராயிருக்கிறாய்.
You're from Wisconsin. The city is Milwaukee.
நீ விஸ்கான்சில் இருந்து வந்திருக்கிறாய். பட்டணமோ மில்வாக்கி என்பதாகும்.
And your trouble is cancer. It's on the breast. Operation after operation, yet without success. Let the faith that touched the hem of his garment believe it right now.
உனக்குள்ள கோளாறு புற்றுநோய், அது மார்பில் உள்ளது. அறுவை சிகிச்சைக்கு மேல் அறுவை சிகிச்சை நடந்தும் கூட இன்னும் குணமாகவில்லை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த விசுவாசம் உண்டாக அதை இப்பொழுது விசுவாசி.
Shake it in your heart, it shall come to pass. Have faith.
அது உங்களுடைய இதயத்தில் ஆழமாக பதியட்டும், அது நிறைவேறும். விசுவாசமுடையவளாயிரு.
A man sitting over in a corner here.
இங்கு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன்,
He's praying for his mother.
அவர் தன்னுடைய தாயாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
He's a stranger to me. I don't know him. But he's praying for his mother.
அவர் எனக்கு ஒரு அந்நியர். அவரை எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தன் தாய்க்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
And his mother has the same thing this woman has, cancer.
இந்த ஸ்திரீக்குள்ள கோளாறு அவருடைய தாயாருக்கும் உள்ளது. அது புற்றுநோய்.
Or she's scared of it, which it is.
அவள் அதை குறித்து பயப்படுகிறாள். அது புற்றுநோய் தான்.
There's a man you're praying for. That man has trouble with his back.
ஒரு மனிதருக்காகவும் நீர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர். அவருக்கு முதுகில் கோளாறு உள்ளது.
He's also a seem intoxicated. He's an alcoholic. Your brother.
அவரும் கூட அவர் போதையில் இருப்பதை நான் காண்கிறேன். அவர் குடிகாரர், உன்னுடைய சகோதரர்.
You're not from here. You're from Illinois.
நீர் இந்த இடத்தை சேர்ந்தவர் அல்ல. நீர் இல்லினாய்ஸிலிருந்து வருகிறீர்.
You believe God can tell me what your name is?
உம்முடைய பெயர் என்னவென்று தேவனால் என்னிடம் கூற முடியும் என்று நீர் விசுவாசிக்கிறீரா?
Farmer. Is that right? Raise up your hand.
Glory to God.
Believe.
Farmer, சரியா? உங்கள் கரத்தை உயர்த்துங்கள், விசுவாசியுங்கள்.
There's somebody kneeling over somebody praying. Somebody laying on a cot.
யாரோ ஒருவர் முழங்காற்படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவர் கட்டிலில் படுத்து கிடக்கிறார்.
All right. Do you believe what you've heard to be the truth, lady? You do.
சரி பெண்மணியே, நீங்கள் கேட்டுள்ளது சத்தியம் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்.
If I could heal you, I'd come do it.
என்னால் உங்களை சுகப்படுத்த முடியுமானால் நான் வந்து சுகப்படுத்துவேன்.
But you're already healed by Christ. You just got to believe it.
ஆனால் நீங்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவினால் சுகமாக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும்.
That lady standing there praying was praying for you to be touched.
அங்கு நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் பெண்மணியே, நீங்கள் தொடப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
I don't know you, but God knows you.
உன்னை எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் உன்னை அறிவார்.
You're from out of town also.
நீயும் கூட பட்டணத்துக்கு வெளியிலிருந்து வந்திருக்கிறாய்.
That's right. You're from Illinois. Exactly.
அது உண்மை. நீ இல்லினாய்ஸை சேர்ந்தவள். அது முற்றிலும் உண்மை.
The city is called East Moline, Illinois. You suffer with cancer. You're a minister's wife.
இல்லினாய்ஸில் உள்ள அந்த பட்டணம் கிழக்கு மோலைன் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் புற்றுநோயினால் அவதியுறுகிறீர்கள். நீர் ஒரு ஊழியக்காரன் மனைவியாயிருக்கிறீர்.
Do you believe?
நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
You'll die laying there.
நீ இங்கு படுக்கையிலே இருந்தால் மரித்து விடுவாய்.
Why don't you accept it tonight and say, I can in my heart, with my faith above anything that's here, I believe that I'm healed, I'm in the presence of God.
இன்றிரவு அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, என் இருதயத்தில் நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன், இங்குள்ள எல்லாவற்றை காட்டிலும் மேலான என் விசுவாசத்தை கொண்டு நான் சுகமடைந்தேன் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று ஏன் சொல்லக்கூடாது? படுக்கை விட்டு எழுந்திரு, விசுவாசி, வீடு சென்று சுகமடைவாயாக. இதோ
அவள்.
உங்களுடைய முழு இருதயத்தோடு அவரை விசுவாசிக்கிறீர்களா?
Let us praise God.
நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போமாக.
Heavenly Father, we thank thee for all thy goodness and mercy.
பரலோக பிதாவே, உம்முடைய எல்லா நன்மைகள் மற்றும் இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
We thank thee for you're still here. Right in the midst of all this trouble.
நீர் இந்த எல்லா தொல்லைகளின் மத்தியிலும் இன்னமும் இங்கு இருக்கிறீர் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
In this world that's perverted, yet you're here.
இந்த தாறுமாறாக்கப்பட்ட உலகத்தில் இன்னமும் நீர் இங்கு இருக்கிறீர்.
Let thy spirit, Lord, ever remain with us.
கர்த்தாவே, உம்முடைய ஆவி எப்பொழுதும் எங்களுடன் தங்கியிருப்பதாக.
We see that you're here, God. With skin on.
தேவனே, நீர் இங்கே தோலை உடுத்தினவராய் இருப்பதை நாங்கள் காண்கிறோம்.
In the human hearts, giving faith and revelation and vision.
நீர் மானுட இருதயங்களில் விசுவாசத்தையும் வெளிப்பாட்டையும் தரிசனத்தையும் அருளுகிறீர்.
Your God in your church, God in your people.
நீர் உமது சபையில் தேவனாயிருக்கிறீர், உமது ஜனங்களில் தேவனாயிருக்கிறீர்.
We thank thee for this, Lord.
கர்த்தாவே, இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
May everyone believe tonight with one accord, and may they be healed. Through Jesus Christ's name I pray. Amen.
இன்றிரவு எல்லோரும் ஒருமனப்பட்டு விசுவாசித்து சுகம் பெறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன்.
How many over there has prayer cards on that side?
அந்த பக்கத்துல உள்ள எத்தனை பேருக்கு ஜெப அட்டைகள் உள்ளன?
Let them that's on that side move back. Come right in the middle of this aisle.
அந்த பக்கத்துல உள்ளவர்கள் பின்னால் நகர்ந்து இந்த உட்பாதையின் நடுவில் வாருங்கள்.
Them on that aisle, come right out this way. Just take your place. Come right out this way.
அந்த உட்பாதையில் உள்ளவர்கள் இந்த வழியாக வாருங்கள். உங்கள் இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வழியாக வாருங்கள்.
Let those, as soon as they are finished up, this line catch the next line.
இவர்களுக்கு ஜெபம் பண்ணி முடித்தவுடன் அடுத்த வரிசையில் உள்ளவர்கள் வரட்டும்.
Elders, come here.
மூப்பர்களே, இங்கு வாருங்கள்.
Brother Roy, Lord bless you. I didn't know you said
this. சகோதரன் ராய், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீ இங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் அறியவில்லை.
I want the deacons of the church here immediately, if they can get in, from everywhere they're at, come here for a little help.
சபையின் மூப்பர்கள், அவர்கள் இருக்கும் இடங்களிலிருந்து உடனடியாக இங்கு வர நான் விரும்புகிறேன். சிறு உதவிக்காக இங்கு வாருங்கள்.
I want each one that's going to be prayed for, raise up your hand. Say this behind me, Lord, I believe. Help thou my unbelief.
ஜெபிக்கப்பட போகிற ஒவ்வொருவரும் உங்கள் கரத்தை உயர்த்தி நான் கூறுவதை அப்படியே திருப்பி கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும்.
I believe that in your presence, as I follow your word,
நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தில் நான் உம்முடைய வார்த்தையை பின்பற்றுகிறபடியால்,
and my hands is laid on me tonight, I'm going to accept my healing.
இன்றிரவு கரங்கள் என் மீது வைக்கப்பட்டுள்ளன, நான் என்னுடைய சுகமளித்தலை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன்.
In Jesus name, amen. God bless you.
இயேசுவின் நாமத்தில் ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Watch. The prayer of faith shall save the sick. If they lay their hands on the sick, they shall recover.
இப்பொழுது கவனியுங்கள், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள்.
He told Noah it was going to rain.
அவர் நோவாவிடம் மழை பெய்ய போவதாக கூறினார்.
I never said as soon as you're prayed for you're going to be well. He said they shall recover.
அவர் ஒருபோதும் உங்களுக்கு ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட உடனே நீங்கள் சுகம் பெற போகிறீர்கள் என்று அவர் ஒருபோதும் கூறவில்லை. அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று கூறினார்.
He told Noah it was going to rain. It never rained for 120 years but it rained.
அவர் நோவாவிடம் மழை பெய்ய போவதாக கூறினார். 120 ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை, ஆனால் மழை பெய்தது.
Told Abraham he was going to have a baby by Sarah. It never happened for 25 years but had it.
அவர் ஆபிரகாமிடம் சாராளின் மூலம் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று கூறினார். 25 ஆண்டுகளாக அது நிறைவேறவில்லை, ஆனால் அவன் குழந்தையை பெற்றுக் கொண்டான்.
Told Isaiah a virgin was going to conceive. It never happened for 800 years but she conceived. Is that right?
அவர் ஏசாயாவிடம் ஒரு கன்னியை கர்ப்பவதியாக போகிறாள் என்று கூறினார். அது 800 ஆண்டுகளாக நிறைவேறவில்லை, ஆனால் அவள் கர்ப்பவதி ஆனாள். சரியா?
He promised it. No matter how long it takes, he does it anyhow.
அவர் அதை வாக்குத்தம் பண்ணினார். எவ்வளவு நாட்களானாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் எப்படியும் அதை நிறைவேற்றுகிறார்.
You believe that? Come forward.
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள், இப்பொழுது முன்னால் வாருங்கள். சகோதரன் காப்ஸ் அவர்கள் பாடலை துவங்கி நடத்தட்டும். நீங்கள் சுருதி கொடுப்பீர்களா? இப்பொழுது ஒவ்வொருவரும் ஜெபத்தில் இருக்கட்டும். எங்கள் பரலோக பிதாவே, வியாதியஸ்தர் மேல் எங்கள் கைகளை வைப்பதன் மூலம் உமது கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய போகிறோம். கர்த்தாவே, இதற்கு மேல் நீர் செய்யக்கூடியது வேற என்னவென்று எனக்கு தெரியாது. ஏனெனில் அவர்களுடைய சுகத்தை நீர் கிரயத்துக்கு கொண்டதாக உம்முடைய வார்த்தையில் நீர் கூறியிருக்கிறீர்.
You prove that you are here with us tonight, the word that can discern the thoughts that's in the heart.
இருதயத்திலுள்ள நினைவுகளை வகையறுக்கும் வார்த்தையாக எங்களுடன் இருப்பதை இன்றிரவு நீர் நிரூபித்திருக்கிறீர்.
You prove that you are among us.
எங்கள் மத்தியில் நீர் இருப்பதை நீர் நிரூபித்திருக்கிறீர்.
And I pray thee, Father, that your word, which cannot fail, will be made so real to each heart.
இதாவே, தவறக்கூடாத உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயத்துக்கும் தத்ரூபமாக அமைய வேண்டும் என்று நான் உம்மிடம் வேண்டிக் கொள்கிறேன்.
That you said, if you can believe it, don't doubt, but believe it. Say to this mountain, be moved. And don't doubt, but believe that it will come to pass.
இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சுவாசித்தால் அது அப்படியே ஆகும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அது எப்பொழுது ஆகும் என்று நீர் கூறவில்லை.
பெந்தேகோஸ்தே
என்று ஜனங்களிடம் போய் காத்திருக்கும்படி கூறினீர்.
You never said hours, days. You said until.
எத்தனை மணி நேரங்கள், எத்தனை நாட்கள் என்று நீர் ஒருபோதும் கூறவில்லை. நீர் அது வரைக்கும் என்று கூறினீர்.
Now they're coming to accept for healing.
இப்பொழுது இவர்கள் தங்கள் சுகத்தை ஏற்றுக்கொள்ள வந்து கொண்டிருக்கின்றனர்.
They never think of nothing else but their healing until the deliverance comes.
அவர்களுக்கு விடுதலை வரும் வரைக்கும் சுகம் பெறுதல் அல்லாமல் வேறதையும் குறித்து சிந்திக்காதிருப்பார்களாக. விசுவாசிகள் என்னும் முறையில் அவர்கள் மேல் எங்கள் கரங்களை வைத்து நாங்களும் கீழ்ப்படுகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். சரி, இப்பொழுது முன்னால் வாருங்கள்.
Your heel. God bless you. Go ahead. That's good.
நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து முன்னோக்கி செல்லுங்கள், அது நல்லது.
All things are possible.
யாவும் கைகூடிடும், நம்பிடுவாய், நம்பிடுவாய், நம்பிடுவாய். யாவும்
Lord Jesus, I pray for this man, Jesus Christ.
கர்த்தராகிய இயேசுவே, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் இப்பொழுது இந்த கைக்குட்டைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன்.
Wonder if we could change them words.
அந்த வார்த்தைகளை நாம் மாற்றி பாடுவோமானால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறேன்.
Now I believe.
இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன்.
It's now I believe.
இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன்.
All things are
யாவும் கைகூடிடும். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். யாவும் கைகூடிடும். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன்.
You believe that what has been asked and desired shall be granted.
நீங்கள் கேட்டுக்கொண்டதும் வாஞ்சித்ததும் அருளப்படும் என்று விசுவாசிக்கிறீர்களா?
It shall happen. I saw passing through the line a few moments ago some of my Italian friends from Chicago.
அது நிச்சயம் நடக்கும். சில நிமிடங்களுக்கு முன்பு சிக்காகோவிலிருந்து வந்துள்ள என்னுடைய இத்தாலிய நண்பர்களில் சிலரை நான் கண்டேன்.
How many know Sister Batazzi from Chicago?
எத்தனை பேருக்கு சிக்காகோவை சேர்ந்த சகோதரி போடாசி அவர்களை தெரியும்?
Well, you know she had a mental nervous break just recently. Very, very bad.
பாருங்கள், உங்களுக்கு தெரியும், அண்மையில் அவளுக்கு மனநிலை கோளாறு ஏற்பட்டு அது மிக மிக மோசமடைந்து விட்டது.
But the morning in Chicago at the Christian businessman's breakfast, I told the sister under the inspiration of the Holy Spirit.
ஆனால் அந்த காலை சிக்காகோவில் நடந்த கிறிஸ்தவ வர்த்தக புருஷருடைய காலை சிற்றுண்டி கூட்டத்தின் போது பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் நான் அந்த சகோதரியிடம் கூறினேன்.
She came back to one side and she was just going to hold herself together.
அவள் ஒரு பக்கம் வந்தபோது அவளால் துயரத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை.
And I said, "Sister, you won't get over it right away, but you're going to be well."
நான், சகோதரியே, அது உடனடியாக சுகமாகாது, ஆனால் நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் என்றேன்.
I said it'll be either 18 months or 2 years. Right in that bracket you'll be made well.
மேலும் நான் 18 மாதங்கள் அல்லது 2 ஆண்டுகளுக்குள் நீர் சுகமடைந்து விடுவீர், அந்த கால வரம்பிற்குள் நீங்கள் சுகமடைவீர்கள் என்றேன்.
The other day while speaking with her, I heard her testifying so happy the happy she'd ever been in all of her life.
அன்றொரு நாள் அவளுடன் நான் பேசிக் கொண்டிருந்த போது அவள் மிக மகிழ்ச்சியாய் சாட்சி கூறுவதை நான் கேட்டேன். அவளுடைய வாழ்க்கையிலேயே அதுவே மிகவும் மகிழ்ச்சியான தருணமாயிருந்தது.
She was riding in a car. She had no peace. The presence of God seemed to have departed from her.
அவள் காரில் போய் கொண்டிருந்தாள். அவளுக்கு சமாதானமே இல்லை. தேவனுடைய பிரசன்னம் அவளை விட்டு விலகிவிட்டிருந்தது போல் தென்பட்டது.
Of course it was mental nerve, you know.
உண்மையாகவே அது மனநிலை கோளாறாய் இருந்தது என்று உங்களுக்கு தெரியும்.
And all of a sudden it returned with a great flow of joy and the power of the Holy Spirit is upon her.
திடீரென்று அது பெரும் மகிழ்ச்சி பொங்க திரும்பி வந்தது. பரிசுத்த ஆவியின் வல்லமை அவள் மேல் இறங்கினது.
She wept, she cried, they just had a great time. About 3 or 4 weeks ago or a month.
அவள் அழுதாள், அவள் கதறினாள். அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவித்தனர். கிட்டத்தட்ட 3 or 4 வாரங்களுக்கு முன்பு, இல்லை 1 மாதத்துக்கு முன்பு.
And I heard her testify Sunday before last.
கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிறு அவள் சாட்சி பகிர்ந்ததை நான் கேட்டேன்.
And she said, Brother Branham, when I got back, I marked down and took that tape, and it was exactly 18 months to the day. Amen.
அவள், சகோதரன் பிரணாமே, நான் வீடு திரும்பின போது அந்த ஒலிநாடாவை போட்டு கேட்டேன். அது சரியாக 18 மாதங்களுக்கு முன்பாக இருந்த அந்த நாள் ஆகும் என்றாள். ஆமேன்.
Do you love him? Isn't he wonderful?
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அவர் அற்புதமானவர் அல்லவா?
Now the same Holy Spirit that can predict that exactly without missing one time. All these years.
இப்பொழுது இத்தனை ஆண்டுகளாக ஒரு முறை கூட தவறாமல் அவருடைய வார்த்தையின் மூலம் சரியாக முன்னுரைத்து வந்துள்ள அதே பரிசுத்தாவி.
And through his word has tried to uncover to you today that God isn't some object way off or some historical something. He's a living present tense. His word made manifest.
இன்றைக்கு உங்களுக்கு தேவன் எங்கோ தூரத்துள்ள ஒருவராக அல்லது சரித்திர சம்பந்தமான ஒருவராகவே அல்லாமல் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவே வெளிப்படுத்த முயற்சித்துள்ளார். அவர் இன்றைக்கு நிகழ்காலத்தில் ஜீவிக்கிறவராய் தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார்.
Hid himself in human veil in his church.
அவர் தம்மை தம்முடைய சபையில் மனித திரையில் மறைத்துக் கொண்டு
revealing himself by your faith and my faith together, coming together, making the unit of God.
உங்கள் விசுவாசமும் என் விசுவாசமும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய ஒரே பிரிவாகும் போது அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார்.
I can do nothing without you. You can do nothing without me. Neither can do anything without God.
உங்களை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் தேவன் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது.
So together it makes the unit, the connection.
எனவே அது ஒன்று சேர்ந்த பிரிவாகிற போது அது இணைப்பாகிறது.
God sent me for the purpose, you believe it.
தேவன் அந்த நோக்கத்திற்காகவே என்னை அனுப்பினார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள்.
And there it happens.
அது நடக்கிறது.
That's just it. They confirmed perfectly.
அது அப்படித்தான் என்று முற்றிலுமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. பாருங்கள்.
I don't care what's wrong with you, what anyone has said. If from your heart you believe that you're going to be well, there's nothing can ever stop it.
உங்களோடு உள்ள கோளாறு என்னவாயிருந்தாலும் யார் என்ன கூறியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் சுகமடையப் போகிறீர்கள் என்று உங்கள் இதயத்தில் விசுவாசிப்பீர்களேயானால் எதுவுமே அதை எப்போதுமே நிறுத்த முடியாது.
He said so. And he said, heavens and earth will pass away, but my word won't fail.
அவர் அவன்னமாகவே கூறினார். அவர், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ தவறி போகாது என்று கூறியுள்ளார்.
Do you believe that?
அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
How many will pray for me in other meetings as I go?
நான் செல்லவிருக்கும் மற்ற கூட்டங்களுக்காக எனக்காக எத்தனை பேர் ஜெபிப்பீர்கள்?
I'm one who needs prayer.
ஜெபம் தேவைப்படுகிற ஒருவன் நான் தான். புரிகிறதா?
See, everybody's turned me down. See, but you. And yet there's seed out there.
உங்களைத் தவிர மற்றெல்லோரும் என்னை புறக்கணித்து விட்டார்கள். இருப்பினும் அங்கு வித்து உள்ளது.
I sent a letter to South Africa.
நான் தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன்.
They wouldn't let me come in unless I would sign a paper and I would baptize over on that side everybody 3 times, once for the Father, once for the Son and the Holy Ghost, face forward.
நான் ஒவ்வொரு முறையும் 3 முறை, அதாவது ஒரு முறை பிதாவுக்காக, ஒரு முறை குமாரனுக்காக, ஒரு முறை பரிசுத்தாவிக்காக மூங்கொப்புற தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்று ஒரு தாளில் கையொப்பமிட்டு கொடுத்தாலுடைய அவர்கள் என்னை அனுமதிக்க மாட்டார்களாம்.
On the other side, I baptized backwards, one for the Father, and teach that was doctrine.
மற்ற பக்கத்தில் பிதாவுக்காக ஒருமுறை நான் பின்னால் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுமாம், அந்த உபதேசத்தை போதிப்பேன் என்றும் கையொப்பமிட வேண்டுமாம்.
I wrote him a letter.
நான் அவர்களுக்கு இவ்வாறு பதில் எழுதினேன்.
I said the Holy Spirit's been trying for the last few years to get me in Africa again.
நான் கடந்த சில ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு செல்ல முயன்று வருகிறார்.
He wants to use my ministry. There were 30,000 except Christ one afternoon.
ஒரு பிற்பகல் வேளையில் 30,000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த இடத்தில் அவரின் ஊழியத்தை உபயோகிக்க விரும்புகிறார் என்று கூறி எழுதினேன்.
I said, remember, the blood of them souls be upon you, not upon me. I've offered to come, but you won't do it.
மேலும் நான் அந்த ஆத்துமாக்களின் இரத்தப்படி உங்கள் மேல் இருக்கும், என் மேல் அல்ல என்பதை நினைவு கூறுங்கள். நான் வர ஏற்பாடு செய்து விட்டேன் என்று கூறினேன், ஆனால் நீங்களோ அதை மறுக்கிறீர்கள் என்று கூறினேன்.
I wonder what it'll be in this day when Jesus, the Son of God, has been turned from the church. The word rejected.
தேவனுடைய குமாரனாகிய இயேசு சபையை விட்டு துரத்தப்பட்டு வார்த்தை புறக்கணிக்கப்பட்டிருக்கிற இந்நாளில் அது வேறு என்னவா இருக்கும் என்று வியப்புறுகிறேன்.
But in all that, he still is making himself known to his people.
ஆனால் இவை எல்லாவற்றிலும் அவர் இன்னும் தம்மை தமது மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
Aren't you thankful for it?
அதற்காக நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா?
I passed by and I kept my hands on them, some aged women, some young, some old, some young man, old man, just soaking wet as I am.
இன்றிரவு நான் கடந்து சென்று அவர்கள் மேல் என் கைகளை வைத்தேன். அவர்களில் சிலர் வயது சென்ற ஸ்திரீகள், சிலர் வாலிபர்கள், சிலர் வயோதிபர்கள், சிலர் வாலிபர்கள், வயோதிக மனிதர்கள். நானோ மிகவும் வியர்த்து நனைந்து போனேன்.
I thought, sitting there listening at the word.
Amen.
That the rest of the world thinks is crazy.
இங்கு உட்கார்ந்து கொண்டு வார்த்தையை கேட்டுக் கொண்டிருப்பதை ஏனைய உலகம் பைத்தியக்காரத்தனம் என்று நினைக்கும் என்று நான் எண்ணினேன்.
They are the boat.
புரிகிறதா? அவர்கள் திருகுமறையா இருக்கிறார்கள். பாருங்கள்,
God's here to thread it up. Draw you right out of your sickness.
தேவன் அதற்கு மறை போட்டு உங்களை வியாதியிலிருந்து வெளியே எடுத்துக் கொள்ள இங்கிருக்கிறார்.
It's a promise of the word.
அது வார்த்தையின் வாக்குத்தத்தமாய் உள்ளது.
Just remember, it'll start tightening. I will draw. If I be lifted up, I'll draw.
நினைவிருக்கட்டும், இது இறுக்கமாக தொடங்கும். அவர்களை நான் எடுத்துக் கொள்வேன், நான் உயர்த்தப்பட்ட பின்பு எடுத்துக்
கொள்வேன்.
அவர் உங்களிலிருந்து அதை வெளியே எடுப்பார். அவர் நிச்சயம் செய்வார். நீங்கள் அவரை விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள். அவரில் விசுவாசமாயிருங்கள். அவரை சந்தேகப்படாதீர்கள். அவரை
விசுவாசியுங்கள். எனக்காக
ஜெபியுங்கள். வேறு யாருக்கும் நீங்கள் ஜெபம் பண்ண அவசியம் இல்லாதிருக்கும் வேளையில் என்னை நினைவு கூறுங்கள்.
And then, until we meet,
அதன் பின்னர் நாம் சந்திக்கும் வரைக்கும்,
நாம் சந்திக்கும்
வரைக்கும்,
நாம்
சந்திக்கும் வரை.
Thanks for coming those long ways. God protects you as you go home.
நீண்ட தூரம் பயணம் செய்து வந்ததற்காக நன்றி. நீங்கள் வீடு திரும்பும் போது தேவன் உங்களை பாதுகாப்பாராக. நாம் சந்திக்கும் வரை.
Greet all the Christians. Salute them from this group here.
எல்லா கிறிஸ்தவர்களையும் வாழ்த்துங்கள். அவர்களை வாழ்த்துங்கள். இங்குள்ள கூட்டத்தினர் வாழ்த்தினதாக கூறுங்கள்.
God's peace upon you. Shalom.
தேவனுடைய சமாதானம் உங்கள் மேல் தங்கியிருப்பதாக. ஷலோம். நாம் சந்திக்கும் வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் சந்திக்கும் வரை. இயேசுவின் பாதத்தில் நாம் சந்திக்கும் வரைக்கும், நாம் சந்திக்கும் வரைக்கும் நாம் சந்திக்கும் வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.
I'm so glad.
எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி.
See, there's some many things I don't know, but there's some things I do know.
நீங்கள் பாருங்கள், அங்குள்ள சில எத்தனையோ காரியங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நான் அறிந்துள்ள சில காரியங்கள் உண்டு.
I'm so thankful for you. I'm so glad to be associated with you. I'm so glad to be one of you.
உங்களுக்காக நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். உங்களுடன் நான் தொடர்பு கொண்டுள்ளதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களில் ஒருவனாக இருப்பதை குறித்து நான் மகிழ்வுறுகிறேன்.
God be with you. He will.
தேவன் உங்களோடு இருப்பாராக. அவர் நிச்சயம் இருப்பார்.
He'll never leave you. He'll never forsake you. He won't leave you.
அவர் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார்.
You've done broke through the veil.
நீங்கள் இப்பொழுது திரையினூடாக கடந்து வந்து விட்டீர்கள். புரிகிறதா?
So glad tonight to see Brother Palmer, one of our associate pastors over here from Georgia.
ஜார்ஜியாவை சேர்ந்த நமது கூட்டாளி போதகர்களில் ஒருவரான சகோதரன் பாமரை இன்றிரவு காண்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
Brother Junior Jackson's in the building somewhere, back in the corner. We're glad to have him.
சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் இக்கட்டடத்தில் எங்கோ இருக்கிறார், பின்னால் மூலையில் இருக்கிறார். நாங்கள் அவரை வரவேற்க மகிழ்ச்சி அடைகிறோம்.
Brother Don Ruddle sitting over here.
சகோதரன் டான் ரடல் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
Oh, so many, I don't know if I miss anybody.
ஓ, எத்தனையோ பேர், எனக்கு தெரியவில்லை. நான் யாரையாகிலும் காண தவறினால்
Brother Ben Bryant here and many of the others here. Fine brother Wilbur Collins. We're so glad to have all of you here.
சகோதரன் பென் பிரைண்ட் இங்கு இருக்கிறார், இன்னும் அநேகர் இங்குள்ளனர். அருமை சகோதரன் வில்லார்ட் காலின்ஸ், நீங்கள் எல்லோரும் இங்கு வந்திருப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி.
I wonder if we just stand to our feet just a moment now.
இப்பொழுது நாம் சிறிது நேரம் எழுந்து நிற்கும்படி நான் எதிர்பார்க்கிறேன்.
Let's bow our heads down.
இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நாம் சந்திக்கும் வரைக்கும் நாம் சந்திக்கும் வரை இயேசுவின் பாதத்தில் நாம் சந்திக்கும் வரை நாம் சந்திக்கும் வரை நாம் சந்திக்கும் வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாரா?
You feel that closeness of fellowship with the Spirit?
நீங்கள் ஆவியினால் உண்டான அந்த ஐக்கியத்தின் அருகாமையை உணர்கின்றீர்களா?
That's humming.
நாம் வாய் திறவாமல் மௌனமாக அதை பாடுவோம்.
I noticed Brother McKinney Mohau with us.
ஓஹியோவை சேர்ந்த சகோதரன் மெக்கினி நம்முடன் இருப்பதை நான் கவனித்தேன்.
Brother John Martin and his brother.
சகோதரன் ஜான் மார்டினும் அவருடைய சகோதரனும்.
So glad to have all of you.
நீங்கள் எல்லோரும் வந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
I might not even see you, brother. He knows you.
சகோதரர்களே, நான் ஒரு கால உங்களை காண தவறலாம், ஆனால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார்.
May my heart and yours with God's heart be one till we meet.
நாம் சந்திக்கும் வரைக்கும் என் இருதயமும் உங்கள் இருதயங்களும் நாம் தேவனை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய இருதயத்துடன் ஒன்றாயிருப்பதாக.
While we bow our heads in prayer,
நான் கலைந்து செல்லும்படி அனுப்பி வைக்க யாரையாவது கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நாம் ஜபத்திற்காக இப்பொழுது தலைவணங்கி இருக்கையில்
Let every minister know that we're happy for him to be here. All the laity.
அவர்கள் இங்கு வந்திருப்பதற்காக நமக்கு மகிழ்ச்சி என்று ஒவ்வொரு போதகருக்கும் தெரியப்படுத்துங்கள். சபையார் அனைவரும்.
You people from Tennessee, Ohio and across the country.
Tennessee, Ohio மற்றும் தேசம் முழுவதிலும் உள்ள ஜனங்களாகிய நீங்கள்.
Some women I met over there day all the way from Boston.
போஸ்டனில் இருந்து வழிநெடுக வந்துள்ள சில ஸ்திரீகளை இன்று நான் சந்தித்தேன்.
Our colored brother Michelle this morning from up in there also.
அங்கிருந்து வந்துள்ள கருப்பு நிற சகோதரர்களும் கூட இன்று காலை இங்கிருந்தனர்.
So many from different parts of the country. I thank you, my dear loyal friend. God be with you.
நாட்டின் பல்வேறு பாகங்களிலிருந்து எத்தனையோ பேர், விசுவாசமுள்ள என் அருமையான சிநேகிதனே, உனக்கு நன்றி. தேவன் உன்னோடு இருப்பாராக.
I called you my friend. Remember what Jesus said about that? Closer even than a brother. A friend.
உன்னை என் சிநேகிதன் என்று நான் அழைக்கிறேன். அதை குறித்து இயேசு என்ன கூறினார் என்று ஞாபகம் உள்ளதா? சிநேகிதன் என்பவன் சகோதரனை காட்டிலும் நெருங்கியவன். ஆம்.
While we bow our heads now until we get to meet again in the next few days, God be with you.
நாம் இப்பொழுது தலைவணங்கி இருக்கும் போது இன்னும் சில நாட்களில் நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.
I'm going to ask our good loyal brother, Brother Richard Blair, if he won't dismiss us in a word of prayer. Brother Blair.
நம்முடைய நல்ல விசுவாசமுள்ள சகோதரன் ரிச்சர்ட் பிளேயர் அவர்களை ஜெபம் செய்து கூட்டத்தை அனுப்பிவிடும்படி நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். சகோதரன் பிளேயர்.